ஓம் சாந்தி. எல்லாரும் குசுகுசியா இருக்கிறீங்களா, குளிர்ச்சியா இருக்கிறீங்களா? 27/7/2018 இன்று முதலின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே. இந்த ஞானத்துல முதிர்ச்சி நிலை, அதாவது பண்பட்ட நிலை, அந்த குணத்தை தாரணை செய்யறது ரொம்ப அவசியம். அந்த முதிர்ச்சி நிலை அடையிறது ரொம்ப அவசியம். முதிர்ச்சி நிலையே அந்த பண்பட்ட நிலை. அதனால ஒருபோதும் தன்னுடைய அப்படிங்கிற அபிமானமே வரக்கு, தன்னுடைய அபிமானம் நான் யார் தெரியுமா அந்த உணர்வே வந்துடக்கூடாது. இது இதுதான் பிராமண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய டெஸ்ட். என்னுடையதுன்றது கொஞ்சம் கூட இல்லாம போறதுலதான் இருக்கு அகங்கார், தேக அபிமானம். அது வந்துடக்கூடாது. அதிலும் குறிப்பாக இது பிரம்மா குமாரிகள். சோ பெண்களை முன்னுக்கு வைக்க வேண்டிய, முன்னுக்கு வைக்கிற இயக்கம் ஆறாம் அப்பொழுதுல இருந்து. இப்பதான் எல்லாத்துலயும் பெண்களை முன்னுக்கு வைக்கிறாங்க. ஆனா பிரம்மகுமாரிகள் இயக்கம்னா ஆறம் இங்க பெண்ணுக்கும் பெண்களை முன்னுக்கு வைத்த பிறகுதான் மற்ற துறைகளை பெண்ணுக்கு முன்னு பெண்ணை முன்னுக்கு வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு இயக்கத்தின் தலைவியாக பெண்ண முதல்ல வச்சது அநேகமா இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கும் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துலதான். அதனால தாய்மார்களை முன்னுக்கு வைங்க, மதிப்பு கொடுங்க, எல்லாம் தெரிஞ்ச அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்காதீங்க உங்களை அப்படின்னு பாபா எல்லாருக்கும் குறிப்பா ஆண்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். சரி, கேள்வி. சோ அதுதான் பண்பட்ட நிலை இல்லையா. எல்லாத்துக்கும் அதாவது நான் அடிமை இல்லை, நான் என்ன அடிமையா, அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஆனா நான் அடிமையா அப்படின்னு ஒருத்தன் கேட்க ஆரம்பிச்சான்னா, அந்த அகங்காரத்துல ஆட ஆரம்பிச்சான்னா மாயா பார்த்து சொல்லும், நீ வேண்டா எனக்கு அடிமைன்ட்டு. நீங்க மாயாவுக்கு அடிமையா இருக்கிறீங்க, அதனாலதான் மத்தவங்களை பார்த்து நான் அடிமையா அடிமைன்னு கேக்குறீங்க. ஆனா மத்தவங்க கிட்ட பணிவா அடிமை மாதிரியே நீங்க நடந்துகிட்டீங்கன்னா மாயா உங்க காலுக்கு கீழே வச்சிருக்கிறீங்க. சோ இந்த நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை. இதுதான் பண்பட்ட நிலை. அகங்காரமே இருக்காது. இப்படி போனா இப்படி அது ஒரு ரோபோட் மாதிரி இல்லையா. ரோபோட் வந்து இத பண்ணு அப்படின்னு சொன்னா அது பண்ணும், ஆர்டர் கொடுத்தா பண்ணும். அது சுயமா அந்த ரோஷம் அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கும் நம்ம. ஆனா பாபாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு இருக்கணும், அதுவும் இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு பிரதர் கேட்டாரு, இதுதான் உண்மைன்னு தெரியுது, எல்லாமே கரெக்டா இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனை, காமம் கோபம் அதுக்கும் ஆதாரம், உடல் உணர்வு தான் தெரியுது பிரதர், எல்லாமே தெரியுது. ஆனா வீட்டுல எனக்கு இப்ப பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, எதிர்க்கவும் கூடாது யாரும், என்ன பண்றது பாருங்க. அப்ப பாபா சொன்ன ஞானத்தை எங்க அப்ளை பண்ணிட்டாரு பாருங்க இல்லையா. இங்க எதிர்க்க கூடாதுன்னு எப்ப சொன்னாரு இல்லையா. இப்ப இந்த ஒரு விஷயத்துல மட்டும் விட்டு கொடுக்க கூடாது, மற்ற எல்லாத்துலயும் நீங்க விட்டு கொடுங்க. தூய்மையை மட்டும் இல்லையா, உணவுல தூய்மை, தூய்மையான வாழ்க்கை, இதை விட்டு கொடுக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டு. இதை தவிர மற்ற எல்லாத்துலயும் நீங்க பணிஞ்சு போயிடணும், அதுதான் அதை புரிஞ்சுக்கணும். எங்க எந்த ஞானத்தை அப்ளை பண்ணிட்டு தப்பா அப்ளை பண்ணிடக்கூடாது. சரி, கேள்வி. ஒரு சென்டர்ல வந்து ஒரு சிஸ்டர் தப்பா ஒரு ஆண் கை வச்சானா அவனை அறைங்க, ஓங்கி அடிங்க, தைரியமா அடிங்க அப்படின்னு பாபா ஒரு வாணியில சொல்லியிருக்கிறாரு. ஆனா பாபா அடிங்கன்னு எந்த வாணியிலுமே சொன்னதில்ல, அந்த ஒரு வாணி தான். அப்ப அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருக்கிறாரு, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம இல்லையா. தூய்மைக்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற அது புரிஞ்சுக்கணும். சரி, மற்ற எல்லாத்திலயும் அன்பா இருக்க வேண்டியதும். சரி, கேள்வி. அனைத்து குழந்தைகள் மீதும் பாபாவுடைய ஆசை என்ன, எப்ப அது நிறைவேறும்? குழந்தைங்க லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், அதுக்கான முயற்சி செய்யணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகிற அளவுக்கு முயற்சி செய்யணும். இதுதான் பாபாவோட ஆசை. ஏன்னா அப்படின்னா என்ன அந்த மாதிரி முயற்சி இப்பவே சேவையிலும் சரி அப்படி. ஏன்னா இதன் மூலமா தான் பாபா வெளிப்படுவார். அந்த மாதிரி காட்சி உங்க நடத்தையின் மூலமா வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் பாபாவுடைய புகழும் பாடப்படணும், குழந்தைகளுடைய புகழும் பாடப்படணும். பாபா சார், குழந்தைகளே ஒருவேளை நீங்க நரன்ல இருந்து நாராயணனா ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கோயில் உருவாகும், பாபாவுக்கும் கோயில் உருவாகும். அப்படி பூஜிக்கத்தக்கவர் ஆவதற்கு தந்தையை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக்கோங்க, நாங்க முழுசா பாபாவை ஃபாலோ பண்ணுவோம், பாப் தாதாவை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு ஃபேமஸான நடிகர், அவருக்கு சமீபமா ஒரு விழா கூட வச்சாங்க, 40 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு அப்படின்ட்டு. அவரை பாத்தீங்கன்னா அவரை எல்லோரும் புகழ்ந்து சொல்றது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ஒரு பெரிய டைரக்டர் ஃபோன் பண்ற. ஆனா இவர் வந்து அதுக்குள்ள பெரிய லெவல் அடைஞ்சிட்டார். அப்ப அவரு வந்து நான் உங்களை பார்க்க வரேன், ஒரு 5 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு ஃபோன்ல. 2 நிமிஷத்துல பார்த்தா அந்த டைரக்டர் வீட்டுல இவர் இருக்கிறாரோ. சோ இதே மாதிரி நிறைய சம்பவம் அப்படியே டக்கு டக்குன்னு உடனே அப்பவே என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வேற ஒருத்தர் வந்து ஒரு வேற ஒரு படத்துல சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி கொஞ்சம் நடிக்கணும்னு பர்மிஷன் கேட்கறதுக்காக நடுவுல வந்திருக்கிறாங்க. இவர் அப்பதான் அதை முடிச்சு சாப்பாடு டைம், ஆனா சாப்பாடு கட் பண்ணுவோம், சரி வாங்க என்ன ஷார்ட் எடுக்கணும் உள்ள எடுத்து கட்சியில் சாப்பிடாமலே நடிச்சாரு. அப்ப வந்து அதை வந்து புகழ்ந்து சொல்றாங்க அவருடைய நடத்தை இல்லையா. அதாவது மத்தவங்களுக்கு உதவின்னு கேட்டா டக்குன்னு பண்றாங்க அப்படின்ட்டு. அவர் நடிக்கிறத விட்டு 5-10 வருஷம் ஆயிடுச்சு, பட் இன்னமும் இப்ப நடந்த மாதிரி சொல்றாங்க. அவர் அரசியலுக்கு வந்ததுனால அதை விட்டுட்டாரு. அப்ப நம்ம நடத்தை எப்படி இருக்கணும்? அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கவனிக்கிறாங்க, அஞ்ஞானியே கவனிக்கிறாங்க, அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் கவனிக்கிறாங்கன்னா நம்ம நடத்தை எந்த அளவுக்கு கவனிப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த லட்சுமி அப்போ ஏன்னா மிகப்பெரிய ஹீரோ, நீங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க ஹீரோன்னு தெரியும், அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் நாளைக்கு பேசப்படும் தெரியும். உண்மையிலேயே அது அவங்களுடைய நல்ல கேரக்டர், கூடவே அதுல கவனமும் அதிகமா கொடுப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய நடத்தையும் பேசப்படும் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. டவுட்டே தேவையில்லை, நீங்க தான் ஹீரோ, உலகத்துக்கு ஹீரோ, உலக நாயகனே நீங்க தான் அப்படின்ற கவனத்தோட ஒரு ஒரு அடியும் நாராயணன பாக்குற உணர்வை ஏற்படுத்தணும். சிவ பாபாவையே பாக்குற உணர்வு, சிவ பாபாவுடைய குழந்தைங்க தான் இவங்க அப்படின்றது வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணுங்கிறதுல கவனம் வச்சீங்கன்னா பாபாவுடைய புகழும் பாடுவாங்க, உங்களுடைய புகழும் பாடுவாங்க. கரெக்ட் தானே? பிரம்மா குமாரினா தங்கமானவங்க, அவங்களை மாதிரி தங்கமானவங்கள பார்க்கவே முடியாதுப்பா அப்படி சொல்லணும், மனசார சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். இதுதான் பாபாவுடைய ஆசை. நான் ஒரு வள்ளலார் மடத்துக்கு போறேன், போன உடனே ஒருத்தர் வாதம் பண்ணும்போது ஒரு கோபம் வந்துருச்சு. வள்ளலார் மனுஷன் சொன்ன உடனே கோபம் வந்து வெளியே போ அப்படி இப்படின்னு திட்டுற. பக்கத்துல இருந்து இருப்பா ஒரு நம்மால் தான்ப்பா அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறார். ஆனா அவர் வந்து பிரம்மகுமாரியில இருந்து அங்க போனவர். அப்ப பேசுறாரு, பிரம்மகுமாரிகள்லாம் ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி திட்ட ஆரம்பிச்சுக்கிறாரு. பிரம்மகுமாரியில அவரு இதை விட்டு போறதுக்கு காரணமா இருந்தவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆனா கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாரு. மனுஷன மதிக்கிறதே இல்ல அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப மனதாரா அதுக்கு முன்னாடி புகழ்ந்தாரா அப்படின்னா அது கிடையாது இல்லையா. ஒரு வள்ளலாறு குரூப்ல இருக்கிறவங்க அன்பானவங்கன்னு சொல்றதுக்கா அதை காட்டிக்கிறதுக்காக அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் உள்ள இருந்து உள்ள இருக்கிறது வெளில வந்துருது. அதுதான் பாபா சொல்ற, உள்ளயே யார் மேலயும் எந்த விதமான விருப்பம் வைக்காதீங்க. அது ரொம்ப பயங்கர கவனமா இருக்கும். சமஸ்காரம் மோதல் சொல்றாங்க இல்லையா, அதுக்குதான் பாபா அதுக்குதான் ஒரு யுக்தி ஒண்ணு சொல்றாரு. விலகிரு, விலகி இருந்தாலே சமஸ்காரம் மோதல் வேற இல்லையா. ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் பிரச்சனை. நடிகர் அஜித் சொல்றாரு, நீங்க யாரையுமே ரொம்ப எட்ட இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே மரியாதையா இருப்பாங்க, கிட்ட போயிட்டீங்கன்னு சீ இவ்வளவு கேவலமா இருக்கிறான் அப்படின்னு தோணுவான். அதேதான் இங்கே, விலகியே இருந்தீங்கன்னா எல்லாருமே நமக்கு நல்லவங்களா தெரியும். சோ நல்லவங்களாவே அவங்க தெரிஞ்சாதான் உங்களால சுபபாவனைய வைக்க முடியும். சோ அதுக்காகத்தான் விலகி இருக்கிறது. ஆனா விலகி இருக்குன்னா வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல, விலகி இருக்கும் நல்ல இது. பட் நமக்கு பாபா மட்டும்தான் இருக்கணும். அப்படி டக் டக் டக்னு கொஞ்சம் ஒரு 4-5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருக்கணும், அப்படியே அவங்க கிட்ட கவனம் போயிடும், அவங்களோட குணம் தெரிய ஆரம்பிக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விலகி இருக்கணும். அதே நேரத்துல பயங்கர அன்பா இருக்கும். வர்றது ஒரு வார்த்தை தான், ஆனா அதுல அன்பு வெளிப்படணும் இல்லையா. அன்பு வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணும் மணிக்கணக்கா பேச வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா. அன்பு வந்து அந்த நடத்தை, தேவையான நேரத்துக்கு அந்த உதவி பண்றது. சோ ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி உங்க நடத்தையில அந்த கம்பீரத்தை காட்டுங்க, வள்ளல் தன்மைய காட்டுங்க. அப்ப உங்களை இப்படி உருவாக்கின பாபாவுடைய புகழும் பரவும், குழந்தைகளாகி உங்கள் புகழும் பரவும். சோ நரன்ல இருந்து நாராயணன் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கும் கோயில் உருவாகும், உங்களை உருவாக்கிய பாபாவுக்கும் உருவாகும். அப்படி ஆகணுமா, அந்த அளவுக்கு பூஜைக்கு தக்கவரா இப்பவே ஆகணுமா, கண்ணை மூடிட்டு பாபா சொல்றத அப்படியே கேளுங்க, அதாவது பிரம்மா பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதனால நான் முழுசா பாப்ஜாதாவை ஃபாலோ பண்ணுவேன், அவங்க கட்டளை ஒண்ணுத்த கூட உதாசீனப்படுத்த மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அப்போதான் பூஜைக்கு தகுந்த வஸ்தி நாராயணன் ஆக முடியும். பாடல் எந்த நாள்ல இருந்து நாம ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு வாசனை வருது, உணர்றாங்க. என்ன வாசனை வருது? புத்தம் புதுமை இல்ல, அந்த புது உலகத்தின் நறுமணம் வருது. புது உலகத்துக்காகத்தான் நாம் இந்த புது விஷயங்கள் அத்தனையும் கேட்கிறோம் அப்படின்னு உறுதியா அவங்க உணர்றாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இந்த புது உலகத்தின் வாசனை வருது இல்லையா. இத தினம் தினம் கேட்க நாம சில வித்தைகளை வகுத்து வகுத்து மாயக்கிட்ட இருந்து தப்பிக்க தப்பிக்க நம்மளுடைய குணம் அப்படியே மாறுறது தெரியுது. இது நமக்கு புதுசாகவும் இருக்குது, வேற யாரு கூடவும் பரமபிதா நேரடியா கூட இருக்கிறது கிடையாது. உங்ககிட்ட நேரடியா இருக்கிற இது புது விஷயம் தானே, இது புது விஷயம் தானே. கடவுள்பா, கடவுள். இப்ப திருப்பதி பக்தியில திருப்பதி ஃபேமஸ் போறாங்க, அது அவங்க வந்து அவரை சாமின்னு நினைக்கிறாங்க. சரி, சாமி தான் எல்லா இடத்துல இருக்காரு, அதே இதுக்கு அங்க போய் கும்பிடுவாங்க. அப்ப எல்லா இடத்துல இருக்கிறான்னு சொன்னாலும் அந்த இடத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து போறீங்க. ஆனா அங்க சிலைதான் இருக்குது, அது கடவுளும் கிடையாது. ஆனா ஒரிஜினல் கடவுளே வந்து இருக்கிறாரு மதுபன்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. ஒரு பெரிய நடிகர் அல்லது அரசியல்வாதி நம்ம பாக்குறோம், ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் அல்லது பெரிய தொழிலதிபர் கிட்ட பாக்குறோம்னா நமக்கு அவ்வளவு பெரிய அதிபர் அவர் முன்னாடியே இருக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். அந்த உணர்வு இருக்குதா பாபா பக்கத்துல இருக்கும்போது, அவருடைய மகா வாக்கியத்தை கேட்கும்போது? அவரு நடத்தினது இந்த இதோடைய நினைவா தானே கோயில் கோபுரத்துல தட்சிணாமூர்த்தி நடத்துற மாதிரி காட்டுறாங்க முனிவர்களுக்கு. அப்ப அந்த போதை இருக்குதவங்க கடவுள் கூட இருக்கிறவங்க, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் இந்த பாபா. தூய்மையற்ற உலகம் பழைய உலகம், தூய்மையான உலகம் புத்தம் புது உலகம். சோ பழச புதுசா, அதாவது தூய்மையற்றத தூய்மையானதா ஆக்குறார் பாபா. உருவாக்குறது தூய்மையான உலகம், அதனால நம்மளுடைய அன்பு அந்த புது உலகத்தின் மீது ஈடுபடுது. பழைய உலகம் அழிய போகுது, அது துக்கம் கொடுக்குது, அது எதுக்குமே உதவாததுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நம்மளுடைய புத்தி எங்க போகுது? புது உலகத்தின் மீது ஈடுபடுது. சொர்க்கத்தின் மேல நம்ம அன்பு இருக்குது, அதுதான் சிவாலயம். உண்மையான சிவாலயம் இது சொர்க்கம். அவர் கற்ற இடம், அவர் இருக்க மாட்டார் பட் அவர் கற்ற உலகம். மற்றபடி இது விகாரங்கள் நிறைந்த உலகம், இதை இறைவன் படைக்கல. இங்க வெறும் விகாரம் நிறைந்த மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. சத்தியுகத்துல விகாரமற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அத சிவாலயம் தானே சொல்லணும். ஒரு வீடு ரொம்ப கிளீனா இருந்தாலும் பா கோயில் மாதிரி வச்சிருக்கிறாங்கன்னு. சோ அது ஸ்தூலமா குணமே அப்படி இருக்கும்போது இப்ப சிவாலயம் தானே சொல்லும். அந்த அந்த உலகமே புலர் தேவதைகள், யார் கண்ணிலையும் காமம் இல்ல. கண்ணதாசன் பாட்டு எழுதுறாரு, அழகான பெண்ணை படிச்சான், எல்லார் கண்ணிலையும் விஷத்தை படிச்சான், எல்லார் கண்ணிலையும் தூவி விட்டான், அப்படி இப்படின்னு வருது. அப்ப அவருக்கு தெரியுது இங்க இருக்கிறவன் எல்லார் கண்ணிலையும் காமம் இருக்குன்ட்டு. இங்க யார் கண்ணிலையும் காமம் கிடையாது. அப்ப அது சிவன் கோயில் தானே சொல்லணும். அத அந்த மாதிரி விகாரமற்ற உலகத்தை சிவன் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். புது உலகத்துல இருந்த அதே தேவதைகளுடைய சித்திரம் இப்பவும் இந்த பழைய உலகத்துல இருக்குது கோயில்ல. ஆனா பாரதவாசிகளே இதை மறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்துஸ்தான் நமக்கு பிடிச்சமானது. பாபா சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான், பிடிச்சமானதா இருந்துச்சு, ஆனா அது இந்துஸ்தான் கிடையாது. அதோடைய பேர் உண்மையில இந்துஸ்தானே கிடையாது, பாரத கண்டம்னு அழைக்கப்பட்டது. இது யாருக்குமே தெரியல, புத்தம் புது விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே, அதனாலதான் எல்லாம் குழம்புறாங்க. இவங்க என்ன புதுசா சொல்றாங்க, எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. கேள்விப்பட்டதில்லதான் புது விஷயம், அதை சொல்லதான் கடவுள் வர்றாரு. கீதைய கிருஷ்ணர் எழுதலன்றீங்க, இப்ப யார் சொன்னது கீதை? அதை சொல்றதுதான் இறைவன் வர்றாரு. இறைவன் சொன்ன கீதையத்துக்கு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டாங்க. அங்க எப்படி இயேசு சொன்ன மாதிரி, நபி சொன்ன மாதிரி அப்படி போட்டாங்களோ அந்த மாதிரி போட்டாங்க. பாரதவாசிகளுக்கே தெரியல இது பாரத கண்டம், இது பேரு இந்துஸ்தான் கிடையாது அப்படின்னு தெரியல. உலகத்துல கொடுக்கப்படுற ஞானத்துல இருந்து முற்றிலும் தனிப்பட்ட ஞானம், புத்தம் புது ஞானம் இது. அந்த பாரதவாசிகளுடைய கோயில்கள் நிறைய இருக்குது இல்லையா. சொர்க்கவாசம், சொர்க்கத்துல வாழ்ந்த அந்த தேவதைகளுடைய கோயில் விதவிதமா இருக்குது. ஏழை மாரியம்மன், பணக்கார மாரியம்மன், எள்ளு மாரியம்மன், கடுகு மாரியம்மன், அது இதுன்ட்டு இல்லையா மாரியம்மனுக்கு. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ஒரே சர்ச்சு தான், ஒரே சர்ச்சு தான். பிறகு வேணும்னா தனித்தனி சர்ச்சுகள் உருவாக்கலாம் இல்லையா. இப்ப சர்ச்சிலையும் பிரிவு இருக்கு, ப்ரொடெஸ்டன்ட் அது இதுன்ட்டு. பட் ஆனா ஆமா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு, ஒரு சிலதுல இயேசு சிலை இருக்கும், ஒரு சிலதுல இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஒரு சர்ச்சு தான். பாரதவாசிகளுக்கு இத்தனை கோயில், சத்தியுகத்துல சர்ச்சும் இருக்காது, எந்த கோயிலும் இருக்காது. ஏன்னா உயிரோட்டம் உள்ள தேவதைகளுடைய ராஜ்யமே அங்க நடக்குது. இப்ப கோயில்ல யாரெல்லாம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க உயிரோட்டமா அங்க இருப்பாங்க, ராஜ்யம் பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி ராஜ்யம் பண்ணா சா என்னமா ஆட்சி பண்ணாய், அவனுக்குலாம் கோயில் கட்டி கும்பிடணுவாங்கல்ல. சோ கோயில் கட்டி இருக்கிறது அந்த மாதிரி ஆட்சி செஞ்சவங்களுடையதுன்றத மட்டும் புத்தியில வரல. தேவதைகள் சிவாலயமான அந்த புத்தம்புது உலகத்துல ராஜ்யம் செஞ்சாங்க. இப்ப நாம அந்த புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த புது கட்டிடத்தை ஏன் கட்டினாரு பாபா, ஏன் கட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்னா இது உண்மையில புது கட்டிடமே கிடையாது, பழைய உலகத்துல இருக்கிற பழைய கட்டிடம். இப்ப நம்முடைய அன்பெல்லாம் புது உலகத்தின் மீது ஈடுபட்டு இருக்குது. ஆத்மாக்களுக்கு பரமாத்மா மீது அன்பு ஏற்பட்டு இருக்குது. அவரு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பிரம்மா கிட்ட அன்பு ஏற்படுதுன்னு மனிதர்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிவபாபா கிட்ட மட்டும்தான் அன்பு இருக்கு, வேற யாரு மேலயும் நமக்கு அன்பு கிடையாது. உங்க பேர் வேணா பிரம்மா குமாரியா பிகே பிகு இருக்கலாம், ஆனா உங்களுடைய அன்பு ஒண்ணும் பிரம்மாவோடு கிடையாது. ஏன்னா பிரம்மாவோ தேகதாரி, பிறப்பிறப்புல வர்றவர். நீங்க தேகத்தோடு உறவை இணைக்க கூடாது. அந்த குருமார்கள் தங்களுடைய பேரை சச்சிதானந்தன் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆனா சச்சித் ஆனந்த ஸ்வரூபம்னு ஒரு பரமாத்மாவைத்தான சொல்ல முடியும், மனுஷனையா சொல்ல முடியும்? ஆத்மா கூட சச்சித் ஆனந்த ரூபமானதுதான், சாந்தி ரூபம் ஞான கடலா இருந்துச்சு. ஆனா எப்பவுமே அப்படி கிடையாது, எப்பவுமே அப்படி இருக்கிறது வந்து சிவபாபா தான். இப்ப நீங்க மீண்டும் இந்த சங்கமயத்துல அந்த மாதிரி சச்சிதானந்த ஸ்வரூபமாக, சாந்தி ஞான ஸ்வரூபமாக மாறுறீங்க. எப்படி பாபாவுடைய மகிமை ஞானக்கடல் அமைதியின் கடல்னு இருக்குதோ, அதே மாதிரி நீங்களும் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறீங்க. விதை மற்றும் மரத்தை நினைவு செய்யறதன் மூலம் முழு ஞானமும் உங்க புத்தியில வந்துருது. முற்றிலும் ஐந்து யுகங்கள், இப்ப சங்கமயுகம். இந்த சங்கமயுகத்தை உலகத்துக்கு தெரியல, அப்படியே தெரிஞ்சிருந்தா கூட விரிவா தெரிஞ்சிருக்கல. சத்தியுகத்துல யாரு ராஜ்யம் செஞ்சாங்க, எப்படி ராஜ்யத்தை அடைஞ்சாங்க எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, மறுபிறவி எடுத்து கண்டிப்பா சக்கரத்துல வரணும். எப்பவுமே சொர்க்கத்துல யாருமே இருக்க முடியாது. சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்னன்ற அறிமுகம் இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்ப கலியுகமா இருக்கு, பிறகு சத்தியுகமா மாறும். ஆக கண்டிப்பா சங்கம் யுகத்துலதான் பரமபிதா பரமாத்மா வந்திருப்பாரு. அவருடைய மகிமையே தனிப்பட்டது. ஒருத்தருடைய மகிமை இன்னொருத்தருக்கு இருக்க முடியுமா என்ன? ஒவ்வொருத்தருடைய கடமை அவரவருடையது, சமஸ்காரமும் அவரவருடையது. ஒருவருடையது மற்றவருடையது மாதிரி இருக்கவே முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் அதனுடைய பாகம் அமைஞ்சிருக்கு. ஆத்மா 84 பிறவி எடுக்குது. நீங்க இப்ப புது விஷயத்த கேக்குறீங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு உலகம் புரிஞ்சிட்டு இருக்கு, கிருஷ்ணர் கீதையின் பகவான் கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக, அதாவது நரன்ல இருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லக்ஷ்மியாக மாற்றுகிறேன், நீங்க சூரியவம்ச நாராயணனா ஆவீங்களா அல்லது சந்திரவம்ச ராமன் ஆவீங்களா அப்படின்னு பாபா கேட்கவும் செய்யறாரு. பாபா சூரிய வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆகிறது தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? வக்கீல்ல கூட சிலர் நல்லா இருக்கிறாங்க, சிலர் லேசா இருக்கிறாங்க, சில டாக்டர்கள் லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க, சிலர் ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிறாங்க. எல்லாமே படிப்புலதான் ஆதாரப்பட்டிருக்கு. உங்கள கூட சில பேர் நிறைய சம்பாதிக்கக்கூடியவரா ஆவீங்க, சிம்மாசனத்துல உட்காருவீங்க, இது பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய கல்லூரி, இத்தனை பேர் தேர்ச்சி பெறுவார்கள்னா அந்த கல்லூரிகள்ல எல்லை இருக்குது. இதுவோ எல்லையற்ற கல்லூரி. நீங்க புது விஷயங்களை கேக்குறீங்க, அபலைகளான உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த பரமபிதா பரமாத்மா தான். இப்ப புரிஞ்சுக்கிறீங்க? பாபா சொல்லரு, புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், அதேதான் மைண்ட்ல இருக்கணும் இல்லையா? அப்ப இது வந்து நிறைய பேருக்கு பாபாவே அடிக்கடி சொல்லிருக்காரு இல்ல, நிறைய பேர் இது கேப்பாங்க, உலகம் ஆகி போதுன்றாங்க, மதுபன்ல இவ்வளவு பெரிய பில்டிங் அவங்க பாட்டு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பாபா பதில் சொல்லிருக்காரு, அது வரைக்கும் நீங்க இருந்துதானே ஆகணும், உலகம் அழியதான் போகுது, அது வரைக்கும் வர குழந்தைங்களை எங்க தங்க வைக்கிறது? ஒவ்வொரு தடையும் பாபா மீட்டுக்கு வர்றாங்க, எங்க தங்க வைக்கிறது? வரவங்க எல்லாம் ஏழை குழந்தைங்க, வேற அவங்களை என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்க முடியும்? சும்மா சாதாரண ரூம்ல எடுத்து தங்கினா கூட கட்டுப்படி ஆகுமா? அதுக்காகதான் பாபா கட்டுறேன். இருந்தாலும் இது புது கட்டடம் கிடையாது குழந்தை, பழைய கட்டடம், பழைய உலகத்துல புதுசு எங்க இருந்து வந்தது? இந்த உடம்பும் பழசு கிடையாது, எதுவுமே எதுவுமே புதுசு கிடையாது இங்க. சோ புது உலகத்தை கட்டிட்டு இருக்கிறார், புது உலகத்தை கட்டிட்டு இருக்கிறார், புது உலகன்ற வீட்டை கட்டிட்டு இருக்கிறார். அதன் மீது உங்களுக்கு அன்பு இருக்கணும், இங்க இருக்கிறது மீது அன்பு இருக்க கூடாது. சோ இது இது ஒரு டெஸ்ட் பேப்பர் இல்ல. இப்ப நமக்கு வீட்டுல இருக்கும்போது இது என் வீடுன்னு பற்று வர மாதிரி, சென்டர்ல இருக்கிறவங்களுக்கும் என் சென்டர்னு பற்று வந்துடும். சோ அதுல இருந்து தப்பிக்கணும். மதுவன்ல இருக்கிறவங்களுக்கே அந்த பற்று வரக்கூடாதுன்ற, ஏன்னா அங்கே பற்று வந்துச்சுன்னா அப்புறம் எங்க பாபா கூப்பிடும் போது போறது? ஆத்மாக்களுக்கு பரமாத்மா மேல அன்பு ஈடுபட்டு இருக்குது, அவர் உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பிரம்மா குமார் குமாரிகளுக்கு பிரம்மாவிடம் அன்பு ஈடுபட்டு இருக்குதுன்னு மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிவபாபா கிட்டதான் நம்முடைய அன்புன்னு நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க, வேற யாருமே கிடையாது. இல்ல, நமக்கு அன்பு புது உலகத்தின் மீது, அந்த புது உலகத்தை உருவாக்கக்கூடிய பரமாத்மா மேல. அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார், புது உலகத்தை படைப்பவர் வந்து முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பாருங்க, இப்ப ஒரு ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்குறாரு அப்படின்னா, அதுலயும் இப்ப பாருங்க பெரிய நடிகர்கள் ரெண்டு பேருமே தொடங்குறாங்க அட் எ டைம்ல. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், யாரு கூட போய் சேர்றது இல்லையா? இங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபுல் நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கண்டிப்பா நாராயணன் பதவி எனக்கு தான், கண்டிப்பா ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ஆட்சி கண்டிப்பா வரும். ஆனா அதுல நீங்க ஆட்சி செய்வீங்களான்றது உங்க முயற்சியை பொறுத்து, லக்கு கிடையாது அதுல, வந்து லக்கு இருக்கு இல்லையா? ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது ரெண்டு பேருமே கூட வர முடியாம வேற யாராவது கூட வரலாம், ஆனா இங்க அப்படி கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, புது உலகம் கண்டிப்பா வந்துடும். அப்படி உருவாக்குற கடவுள் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, தெரியுதா? அந்த கடவுள் கிட்டதான் உங்களுக்கு அன்பு இருக்குதே தவிர பிரம்மா கிட்ட கிடையாது. எந்த தேகதாரி மீது உங்களுக்கு அன்பு இருக்க கூடாது? தேகத்தோடு உறவை இணைக்க கூடாது, புது உறவை இணைக்க கூடாது. எல்லா உறவையும் கட் பண்ணிட்டு கூப்பிட்டானே ஓடுற மாதிரி இருக்கணும். மனிதர்கள் குருமார்கள் சச்சிதானந்தன் பேர் வச்சுக்கிறாங்க. சச்சிதானந்தம் எப்பவுமே இருக்கிறது பாபா தான். ஆத்மாவும் உண்மையான குணம் அதுதான், பட் ஆனா எப்பவும் அந்த குணத்துல இல்லையே. இப்ப அந்த குணமுடையவராக சச்சித் ஆனந்தம், சத்துனா சத்தியமானவர், சித்துனா உயிரோட்டமானவர், ஆனந்தம் ஆனந்த சுரூபமானவர், அப்படி ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஆத்மா அமைதி சுரூபமா ஞான ரூபமா இருந்துச்சு 5000 வருஷம் முன்னாடி சங்கமேவத்துல. இப்ப மறுபடியும் அப்படி ஆகிட்டு இருக்குதா? சத்தியத்துல இருந்துச்சு, இப்ப மீண்டும் அப்படி ஆகுது. பாபாவுடைய மகிமை எதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் ஆகணும். ஞானக்கடல், அன்பு சொரூபம், அமைதி சொரூபம், சச்சிதானந்த ரூபம், எல்லாமே. அதனால பாபாவை நினைவு செய், பாபாவை நினைவு செய். அப்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து ஏதோ அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. தம்பி எங்கேயோ போறான், வெளி ஸ்டேட்டுக்கு எங்கேயோ போறான் ட்ரெயின் பிடிச்சி. இது வந்து ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம், காலேஜ் படிக்கும் போது. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப அவங்க அப்பா கோபம் வருது. என்ன கோபம் வருதுன்னா, அப்பெல்லாம் லேண்ட்லைன் போன் மட்டும்தான் இல்லையா, அப்ப வந்து கோபம் வருது. தம்பி போயிருக்கான், எங்க கவலை இருக்காது, நீ பாட்டுக்கு நிம்மதியா தூங்குற, போன் பக்கத்துல இருக்க தேவையில்லையா, அப்படி இப்படின்ட்டு. இப்ப கவலை என்ன, கவலை அவர் என்ன ஆயிடுமோ, போயிருப்பாரோ, அந்த ஞாபகம். இப்ப அந்த நினைவு அப்படின்றது தம்பி மூஞ்சியே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதா, கிடையாது இல்லையா. அவருடைய குணம் போயிடுவாங்களா, அப்படி அது கலியுக சம்ஸ்காரம் கவலைப்படுறாங்க. அதே மாதிரி இங்க பாபா அவரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆனா அவர் நினைக்கிறதுனா வெறும் ஒளிப்பிள்ளையா பாத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல, அவருடைய குணத்தை நினைக்கிறது இல்லையா. ஒருத்தவங்க நல்லவங்க நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்களை பார்க்கும்போது அவங்க அந்த நல்லது செஞ்சது அந்த நன்றி உணர்வு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பாபாவை நினைக்கிறோம், அதுதான் உண்மையிலேயே நினைவு. அப்படி அப்பாவையும் அவர் வளர்க்கிற இந்த சிருஷ்டி மரத்தையும் நினைவு செஞ்சீங்கன்னா முழு ஞானமும் வந்துடுது இல்லையா. அழகா இப்ப வந்து வித போடுறாரு. இது பாத்தீங்கன்னா தென்னை மரம் வச்சோம் தின்னுட்டு சாவான், பனை மரம் வச்சோம் பாத்துட்டு சாவான் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இப்ப சீக்கிரமா காய்க்கிற மரம் தென்னை மரத்துல வந்துச்சு, ஆனா பனை மரத்துல வரலன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா அது அது வளர்ந்து காய்க்கும் போது அது சாப்பிடலாம் தென்னை மரம். ஆனா பனை மரம் பொறுத்த வரைக்கும் அதனாலே யாரும் பணம் தோப்பு வைக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு ஏரியில இருக்கும், குத்தகை எடுத்துதான் நுங்க எடுப்பாங்க. சரி, அப்ப அந்த மாதிரி ஒரு மரம் தான் பாபா வைக்கிற சிருஷ்டி மரமும் இல்லையா. வைக்கிறாரு, பலம் கொடுக்கும் தெரியும், ஆனா பாபா வரமாட்டார். அதுலயே பாபாவோட அந்த அன்பு தெரியும், அந்த அந்த இயக்கம். ஐயோ பாபா வரமாட்டாரே இல்லையா. நேற்று ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எனக்கு சொர்க்கமே வேணாம், ஏன்னா பாபாவே இல்லாம எனக்கு சொர்க்கம் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அவர் கூடவே இருக்கணும். சோ இப்படி அவரை நினைக்கும் போது எப்படி இருக்கும், ஏன்னா அவரோடவே வாழற யுகம் நமக்கே தெரியும் அடுத்தது இருக்க மாட்டாருன்னு. இது எப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா. ஆனா இது இது பாத்தீங்கன்னா ஆன்மீக அன்பு. ஏன்னா அந்த அன்பு அந்த சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஆக்சுவலா அது ஆத்ம உணர்வுல, உடல் உணர்வுல நினைக்கும் போது அதை பத்தி காலப்பட மாட்டோம். அது வேற. இப்ப ஆத்மா என்னை இப்படி ஆக்கின, இந்த ஆத்மாவை இப்படி ஆக்கின பரமாத்மா கொஞ்ச நேரத்துல இருக்க மாட்டாரே, அந்த கவலை, அந்த அன்பு. சோ இப்படி இந்த ரெண்டு நினைவுலயே முழு ஞானம் வந்துருது. 5 யுகங்கள், அதுல 5வது யுகம் இந்த சங்கம் யுகம். ரொம்ப சின்ன யுகம், ஆனா மிக அற்புதமான யுகம். இத பத்தி யாருக்குமே தெரியாது. சத்யுகத்துல யாரு ராஜ்யம் செஞ்சாங்க, எப்படி ராஜ்யத்தை அடைஞ்சாங்க, இந்த சங்கம் யுகத்துல அடைஞ்சாங்க, யாருக்கும் தெரியாது. இப்ப மறுபடியும் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க பாபா சார். கண்டிப்பா நீ மறுபிறவி எடுத்துதான் ஆகணும், சக்கரத்துல வந்துதான் ஆகணும், தப்பிக்கவே முடியாது. நீ கண்டிப்பா வரதான் குழந்தை போற, நீ வந்து அங்கே பிறவா நிலைன்னு ஒண்ணு இருந்தா ஓகே, நீ வந்துதான் ஆகணும், துக்கத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் கடைசி நேரத்துல. அப்ப சுகத்தை அனுபவிச்சுட்டு வந்துடலாமே துக்கத்தை அனுபவிக்க. அதனால ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? அதே நேரத்துல சொர்க்கத்துல எப்பவுமே இருக்க முடியாது, எல்லாரும் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சொர்க்கமே நரகமாயிடுது. இது மாதிரி ஒரு குழந்தை குழந்தையாவே கடைசி வரைக்கும் இருக்க முடியுமா? அதே மாதிரி இந்த பூமியோடைய குழந்தை பருவம் சொர்க்கம், அது வளரும் போது நரகமாயிடுச்சு. ரெண்டுத்த பத்தி அறிமுகமே நமக்கு இப்பதான் தெரியும், தேவபூமி தான் பயசான நரகம்னு. இப்ப நரகமா கலியுகமா இருக்குது. குட் நியூஸ் என்ன, இது சத்தியுகமா மாற போகுது. சங்கம் யுகத்துலதானே வந்திருப்பாரு. துக்கம் நிறைந்த கலியுகம் திடீர்னு சுகம் நிறைந்த சத்தியுகம் ஆகுதுன்னா அதுக்கு இடையில இறைவன் தானே வந்து இத பண்ணி இருப்பாரு. அதனாலதான் அவருடைய மகிமை இவ்வளவு மகிமை. தனியா ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை யாருமே திருத்த முடியாது, சொன்னாலும் கேட்க மாட்டான், அடிச்சாலும் கேட்க மாட்டான், கொன்னாலும் கேட்க மாட்டான்ற மாதிரி மோசமான யுகமா இருக்குது இந்த கலியுகம். அந்த டைம்ல தனியா உடலே இல்லாத சிவபாபா வந்து மாத்திர ஞானத்தை கொடுத்து அந்த மகிமை வேற யாருக்காவது இருக்க முடியுமா? ஆக்சுவலா எல்லா மனுஷனுமே தனித்தனியா தான் இருக்கும், நடிப்பு ஒரே மாதிரியே இருக்காது. சோ அதுல கடவுள் கிட்ட யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலையும் 84 பிறவி நடிப்பு பதிவா இருக்கும், அதன்படிதான் எடுக்கும். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது, புது விஷயமா இருக்கு. அதே மாதிரி கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மையா கிடையாது? கிருஷ்ணர் கிடையாது, கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாதுன்னு புரிய வைங்க. ஆனா நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன், ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவா ஆக்குறேன், நரன்ல இருந்து நாராயணன் ஆக்குறேன்னு இருக்குது. கிருஷ்ணர் உபதேசம் கொடுத்து நாராயணன் ஆக்க முடியும், கிருஷ்ணரே தான் நாராயணன் ஆகிறார். அப்ப இந்த ஞானத்தை கொடுத்தது சிவபாபா. நல்லா சார், குழந்தை நாராயணன் ஆக போறியா ராமர் ஆக போறியா? அதாவது சூரிய வம்சத்துக்கு வர போறியா சத்தியுகத்துல, இல்ல திரேதாவுக்கு சந்திர வம்சத்துக்கு வர போறியா? எல்லா குழந்தைங்களும் சொல்றாங்க பாபா சூரிய வம்சத்தை சார்ந்தவரா ஆகணும் பாபா. இருந்தாலும் முயற்சி அந்த மாதிரி இருக்குதா? வரிசைக்கிறமா இருக்குது. வக்கீல் படிக்கிறவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறது கிடையாது, டாக்டர் படிக்கிறவன் எல்லாரும் சம்பாதிக்கிறது இல்ல, அவன் திறமைக்கு ஏற்ப படிப்புக்கு ஏற்பதான் சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க. ஆனா ஒரு காலேஜ்ல வந்து இத்தனை பேர் தான் பாஸ் ஆக முடியும் எல்லை இருக்கு, இத்தனை பேர் தான் சேர முடியும் அதுக்கும் எல்லை இருக்கு. ஆனா இங்க எல்லையே கிடையாது, எல்லையற்ற கல்லூரி. எத்தனை பேர் வேணாலும் சேரலாம், எத்தனை பேர் வேணாலும் ஆகலாம். பாபா நிர்ணயம் பெறல 8 பேர் தான் வரணும்ட்டு, அந்த கடைசி நேரத்துல பத்தியும் முதல் 8 பேர் தான் வந்திருக்கிறான். ஒருவேளை எல்லாருமே அப்படியே ஈக்குவலா இருந்தா வரவும் முடியும், ஆனா நாடகப்படி இல்ல அவ்வளவுதான். எல்லையற்ற கல்லூரி, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, யார் வேணாலும் நாராயணன் ஆகலாம். புது விஷயத்த கேக்குறீங்க, அபலைகளுக்கு பாபா பலம் கொடுக்கிற நமக்கு எவ்வளவு பலம் கிடைக்குது பாபா கிட்ட இருந்து. நம்ம படை வீரர்கள் யுத்த மைதானத்துல நின்னுட்டு இருக்கிறோம், புது விஷயம் இல்லையா? கீதையில பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையில சண்டை நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஆனா சண்டையுடைய விஷயம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் புதுசு, இதுவரைக்கும் நம்மளது எல்லாமே தப்பு, பழைய விஷயங்கள் அனைத்தும் தப்பு. தான் பாபா சொல்றாரு, மாரி சண்டை நடக்கல, கிருஷ்ணன் ஒருத்தர் இல்லவே இல்லையா, கிருஷ்ணர் இருந்தாருப்பா, ஆனா அதுல நினைச்ச மாதிரி அவங்க அடிச்சுக்கல. கோயில்ல கட்டி இருக்கிற கிருஷ்ணர் வந்து அடிச்சுக்கிறதுக்கான மகிமையா, பொண்ணுங்க பின்னாடி சுத்தந்தக்கா கோயில் கட்டுவாங்க. சோ கோயில் கட்டினது ரைட்டு தான், அவர் மகிமைக்குரியவர் ரைட்டு தான். ஆனா அந்த மகிமைக்குரிய விஷயம் பைபிள்ல கீதையில கிடையாது, மகாபாரதத்துல கிடையாது. நம்ம படை வீரர்கள் யுத்த மைதானத்துல இருக்கிற படை வீரர்கள் கண்ணுக்கு தெரியாத யுத்த மைதானத்துல கண்ணுக்கு தெரியாத மாயையோடு சண்டை போட்டு இருக்கோம். அதுக்குதான் நமக்கு பலம் தேவை, அந்த பலத்தை தான் பாபா கொடுக்கிறார். சோ நம்ம படை வீரர், நான் சத்ரியன், சத்ரியனுக்கு வாக்குதான் பெருசு, அப்ப சத்ரியனா படை வீரர். சோ நாம தான் படை வீரரா இருக்கிறோம். மற்றபடி பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு இடையில எந்த சண்டையும் ஏற்படல. இப்ப இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் புது விஷயம், அதை புரிஞ்சுக்கணும், இது புது விஷயம். அதையும் பாபா சொல்ற சூப்பரா. ஏன்னா ஒரு சிஸ்டரு அவங்க ஹஸ்பண்ட் போர்ஸ் பண்ணி ஒரு கிறிஸ்டியன் சிஸ்டர் சென்டருக்கு போறாங்க, போயிட்டு வந்துட்டாங்க. பைபிள்ல இருக்கிறதே தான் சொல்றாங்க, பைபிள்ல இருக்கிறதே சொல்றாங்க. அதுதான் பாபா சார், இது புது விஷயம், எதுலயும் இருக்க வாய்ப்பே கிடையாது. கிருஷ்ணர் பகவான் கிடையாது, மாறாக பகவான் படித்த புது உலகத்தின் முதல் இளவரசர் அவரு. ஆரம்பத்துல இருந்து எல்லாமே புது விஷயங்கள், புது உலக இல்லையா. இந்த புது விஷயத்த பாபா சொல்றாரு, புது உலகத்தை படைக்கிற விஷயத்த சொல்ற. புது உலகத்தின் முதல் ராஜாராணி லட்சுமி நாராயணன், அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய குழந்தைங்க வருவாங்க அப்படி. ஆனா பாபா கொடுக்கறது எல்லாம் புதுசு இல்லையா, நான் லட்சுமி நாராயணன் தான் புத்தம் புதியவர்கள். சத்யுக மனித சிருஷ்டியின் முதல் மனிதர்கள் இந்த லட்சுமி நாராயணன் சொல்ல, அந்த யுகத்தின் முதல் மனிதர்கள். இங்க மனித சிருஷ்டியின் படைப்பவர் பிரம்மா. ஆனாலும் உண்மையில அவர் படைக்கல, அவர் மூலமா படைக்கப்படுது. அதனால முதல்ல பரமபிதா பரமாத்மா அல்லா பாருங்க, சிவன் சொல்றது முதல் அல்லா. ஏன்னா சிவன் அல்லா கர்த்தர் மூணுமே ஒருத்தரை தான் குறிக்குது, ஒரு இறைவனை தான். அவருதான் முதல்ல, அவருக்கு பிறகு பிரம்மாவை தலைவரா ஆக்குறாரு. ஆனா இந்த இயக்கத்தின் தலைவர் யாரு, சிவ பாபா. இருந்தாலும் ஸ்தூலமா ஒன்னு ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா ஸ்தூல உடல் ஒருத்தர் கிட்டதானே பேச முடியும், அதனால பிரம்மாவை தலைவர் ஆக்குறாரு. எங்க சங்கம் யுகத்தில். சோ இதன் மூலமா நம்ம தேவதை ஆகிறோம் சொர்க்கத்துல, அங்க லட்சுமி நாராயணனை தலைவர் ஆக்குறாரு. லட்சுமி நாராயண தலைவராக்கிறார். இங்க நீங்க பிராமண குலத்தை சார்ந்தவர்களா இருக்கிறீங்க, பிராமண குலத்துடைய தலைவர் பிரம்மா. கலியுகவாசிகள் கூட பிராமணர்கள் தான், கலியுக பிராமணர்கள் கூட. இருந்தாலும் பிரம்மா குமார் குமாரிகள்னு அவங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது எப்பவுமே. கீதையில கூட அப்படி இல்ல பிரம்மா குமார் குமாரிகள்னு. அப்ப இது புது விஷயம் தானே, பாரதத்தை ஹிந்துஸ்தான் சொல்றதுனால ஹிந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க, தங்களுடைய பழைய தர்மத்துடைய அறிமுகமே அவங்களுக்கு இல்ல. எப்படி இப்ப தேவி தேவதா தர்மம் இல்லையோ அந்த மாதிரி தங்களுடைய தர்மத்தை தெரிஞ்சிக்காத காரணத்தினால என்ன சொல்லிட்டாங்க, எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம் பெருமையா சொல்லிக்கிறாங்க. எம்மதமும் சம்மதம் சொன்னா என்ன அர்த்தம், அவன் என்ன மதன் அவனுக்கே தெரியல. ஒரு நடிகரை பத்தி ஒரு எதிர்கட்சியில தமாஷா பேசுற ஒரு பட்டிமன்ற தலைவர் சொல்ற, நீங்க வலதா இடதான்னு அவரு கேக்குறாங்க பத்திரிகையாளரு. வலதுனா அரசு ஆட்சி செய்யறவங்களுக்கு ஆதரவா இருக்கிறன்னு அர்த்தம், இடதுனா அவங்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறன்னு அர்த்தம். வலதா இடதான்னு கேட்டா நான் ரெண்டும் இல்ல மையம் நடு ரோட்ல போனா முத்தி சாவடான்றான். அவர் காமெடியா பேசுறாரு. சோ அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நீ எந்த தர்மமே தெரியாதனால எம்மதமும் சம்மதம்னு சொல்லிட்டு இருக்கிற. சம இல்ல யோசிச்சு பாருங்க, எம்மதமும் சம. ஏன்னா அவர் அந்த அரசியல் தவிர அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் நாங்க இங்க நல்லது இருந்தாலும் எடுத்துக்கோ, அங்க நல்லது எங்க நல்லது இருக்குதுன்னே தெரியல அவருக்கு பாவம். ரொம்ப தன்னுடைய உண்மையான தர்மம் தெரியாதனால எல்லா தர்மமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விசால புத்தி, விசால புத்தி இல்ல முட்டாள் புத்தி, உனக்குன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. யாரா அம்மானா எல்லாமே அம்மானா. ஆடு கூட ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டியில எடுத்துட்டு வருவாங்க, எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வராங்க. அப்படியே வண்டியில எதுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. அப்படியே வண்டியில எடுத்துட்டு வருவாங்க, குட்டி குட்டி ஆடு ஃபர்ஸ்ட் வந்துடும், அதுக்கப்புறம் பெரிய தாய் அதெல்லாம் வரும். பார்த்தா அது பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல இருக்கும் ஆடு. அதே மாதிரி பெரிய ஆடும் நிறைய இருக்கும். ஆனா கரெக்டா இந்த ஆடு போய் கரெக்டா தாய் கிட்ட போய் பால் குடிக்கும். ஆச்சரியமா இருக்கும், எப்படி அது கரெக்டா? ஏன்னா நமக்கு எல்லா ஆடும் ஒரே மாதிரிதான் தெரியுது, அது குட்டி ஆடு, அது எப்படி போய் கரெக்டா குடிக்குதுன்னு ஆச்சரியமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆடு வந்து பால் ஊற்ற ஸ்டேஜ்ல இருக்கும் பெரிய ஆடு, ஆனா கரெக்டா எப்படி குடுக்குது? ஆனா நமக்கு தர்மம் தெரியல, என்ன தர்மம்னே தெரியல. அதனால எம்மதமும் சமதம், அதுலும் குறிப்பா இந்துக்கள் தான் இந்த முட்டாள் வேலையை பண்ணுவாங்க. மற்ற எந்த மதத்துக்காரனா எம்மதமும் சமதம்னு சொல்ல மாட்டாங்க. சரி, அதாவது குறிப்பா தேவத தர்மம். சரி, பிராமின் சொல்றாங்க. எனக்கு முத முதல்ல வரும்போது அப்ப நாஸ்திகனா வேற இருந்தனா, இப்ப பிராமணன் இப்படி அப்படின்னும் போது எனக்கு கோபம் வந்துச்சுன்னா பிராமணர் இப்ப இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது எந்த பிராமணன் சொல்லாமலே சொல்லிட்டு இருக்கிறாரு. பூசாரவங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா? சரி, சோ இங்க பிராமணர்கள் யாருன்றதே புது விஷயம். மனிதர்கள் பிராமணர்கள்ன்றது வேற. இங்க பிரம்மாவின் வாயுவையா பிறந்த பிரம்மா குமார் குமாரிகள்னு தெரியாது யாருக்குமே. கீதையில கூட இது கிடையாது. அப்ப இது புது விஷயம் தானே? அதே மாதிரி பாரதத்தை ஹிந்துஸ்தான் சொன்னாங்க, அதனால ஹிந்து தர்மம்ட்டாங்க. மற்றபடி பாரதத்துடைய உண்மையான தர்மம் ஹிந்து கிடையாது. சம பாயிண்ட் இல்ல, பாரதத்துடைய உண்மையான தர்மம் ஹிந்து கிடையாது. அப்ப இது எவ்வளவு புத்தம் புதுசா இருக்கு. அதான் பாபா சொல்ற எல்லாமே புத்தம் புதுசு, ஆனா உண்மை. இது வரைக்கும் கேட்டது பல வருஷம் எல்லாமே போய். ஒருத்தர் சொல்றாரு, அவரு நாஸ்திகர், அவர் சொல்றாரு அழகா, ஓ ஜாதி மதம்லாம் இப்ப வந்துச்சு, அண்ணா அல்லான்னு சொல்றதுக்கு முன்னாடி அம்மான்னு சொன்ன அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாராம். அதைப்படி பெருமையா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஜாதி மதம் எல்லாம் இப்ப வந்துச்சியா, தமிழர்கள் 50,000 வருஷம் இருக்கிறோம். 50,000 வருஷமா எங்க இருந்தாங்க 50,000 வருஷமா இல்லையா? ஆக்சுவலா இத நான் சொல்லல, அமெரிக்கால ஒரு ப்ரொஃபசர் எது, அப்ப அமெரிக்காக்காரன் எதை சொன்னாலும் ஏத்துக்கிறது. எல்லாமே மனுஷன் தானே, கடவுளா உண்மை சொல்றதுக்கு சொல்றது பொய்ய தவிர எதுவுமே இல்ல மனுஷங்க கிட்ட. தன்னுடைய உண்மையான தர்மத்துடைய அறிமுகம் இல்லாதனால மதத்தை மொழிய வச்சுட்டு தன்னுடைய தர்மத்தையே எதிர்க்கிறாங்க. எவ்வளவு பெரிய முட்டாள் பேருங்க இல்லையா? அந்த அந்த ஹிந்தி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அப்படின்னு இல்லையா? பாரதத்துடைய தேசிய மொழி அது, அதையே எதிர்க்கிறாங்க. சோ இதே ஹிந்தியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சொர்க்கத்துல, ஏன்னா இங்க இருக்கிறது அதுல இருக்காதுன்றாரு. பட் இருந்தாலும் ஒரு வாணியில ஹிந்தின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப டெல்லியுடைய மொழி எதுவோ அதேதான் அந்த டெல்லியிலயும் சொல்லியிருக்காரு. ஆனா அது வந்து சுத்தமா இருக்கும், அதுக்கு பேர் வேறையா இருக்கும், அவ்வளவுதான். சுவாசம். அது காரணம் என்ன, தன்னுடைய தர்மத்தை மறந்ததுனால வந்த வேனை தான் எல்லாமே. என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் எல்லா மதத்துக்காரங்களும் வந்து இருங்க சொல்லிட்டாங்க, சுதந்திரம் இருக்குது, ஆனா எல்லா தர்மங்களையும் ஏத்துக்கிறாங்க. இங்க எந்த தர்மத்தை சார்ந்தவனாலும் இருக்க முடியும், ஆனா வெளியில போய் பாருங்க, மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவா தெரியுது தர்மத்தின் அடிப்படையில எல்லாம் நடக்குது, ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய முட்டாளாக்கி வச்சாங்க இல்லையா. காந்தி வந்து எம்மதமும் சம்மதம் சொல்லி பண்ணாரு, பண்ண உடனே முஸ்லீம் எங்களுக்கு தனியா நாடு வேணும்னா அவருக்கு ஒண்ணுமே புரியல இல்லையா. அப்பவே அவரு செத்துட்டாரு, உண்மையில சொல்லணும்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா. அவர் என்ன நினைச்சாரோ அது போயிடுச்சு. ஆக்சுவலா எம்மதமும் சம்மதம்னா இப்ப வெள்ளக்காரங்களை தொட்டே இருக்கு தேவையில்லையே. ஆனா வெளியில அப்படி கிடையாது, மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இலங்கை பர்மால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியர்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆக்சுவலா இலங்கையில தமிழர்கள் அழிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்க தங்களை தமிழர்கள் அடையாளப்படுத்திக்கிட்டது. இந்தியர்கள் அடையாளப்பட்டிருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. அதுதான் பிரச்சனை. மொழிய வச்சு அடையாளம், யாரோ கேட்டிருந்தாங்க கமெண்ட்ல, மொழியினால அழிந்த இனம் எது இருக்குது சொல்லி பாப்போம், இனமும் மொழிப்பட்டுதான் அழிச்சதுன்றியா. தமிழ் இனம் எப்படி அழிஞ்சது இல்லையா. சரி, பாபா எப்படி சொல்லிருப்பாங்க, தமிழர்களை வெளியேற்றாங்கன்னு சொல்ல இலங்கை பர்மால இந்தியர்களை வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. சோ வேற தர்மத்தை சார்ந்தவங்கன்றதுனால அவங்களை வெளியேற்றுறாங்க. இது தெரியல உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் முஸ்லிம் நாடுகளுக்கு இங்கிருந்து வேலை நிமித்தமா போறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, முஸ்லிம்களா இருக்கிற பட்சத்துல அவங்களை அவங்க நடத்துற முறை வேற, மற்ற தர்மத்தை சார்ந்தவங்கன்னா அவங்க நடத்துற முறை வேறன்றாங்க. அப்ப அவங்களுக்கு எந்த எந்த நாட்டை சார்ந்தவங்க முக்கியம் இல்ல, எந்த தர்மத்தை சார்ந்தவங்கன்றதுதான் முக்கியம். அதனாலதான் அவங்க அங்க போய் நீங்க முஸ்லீம் மதமா மாறிட்டீங்கன்னா நிறைய சலுகை, ஆனா திரும்பி வாங்க நீ இந்துவா மாறணும்னா அங்கே கொலை பண்ணிடுவாங்கன்றாங்க. அப்ப பாருங்க அந்த தர்மம், தர்மம் இல்லையா, இந்த தர்மத்தை மறந்ததுனாலதான் பாரதத்துடைய நிலைமை இப்படி ஆச்சு. எவ்வளவு முக்கியமான விஷயம். பாரதம் உண்மையிலே பழமையான தேவதா தர்மத்தை சார்ந்தது. ஆனா யார் வேணும்னாலும் வந்து இருக்கலாம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் முதல்ல ஒன்னா இருக்கவே முடியாது, அதனாலதான் தர்மங்களின் சண்டை சச்சரவு ஏற்படுது. அமெரிக்கால பருதா போடக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்தது, அதெல்லாம் ஏன் இருக்க முடியாது இல்லையா, ஒன்னா இருக்க முடியாது. ஏன்னா அல்லாவை நிராகரிக்கிறவன பார்த்த இடத்துல கொலை பண்ணுன்னு சொல்ற ஒரு மதத்தை உள்ள வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க. அது நடந்துகிட்டும் இருக்குது, அப்ப எப்படி ஒன்னா இருக்க முடியும். ஆனா நம்ம புத்திசாலித்தன மாதிரி எல்லாரும் வரலாம், எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா தர்மங்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கும் எங்க பாரத பூமின்னு சொல்றாங்க. அதனால பாரத தேசத்துக்கு மகிமையும் இருக்குது, ஆனா தன்னுடைய தர்மத்தை மறந்த பூமி பாரதம்ன்ற உண்மையான விஷயத்த நீங்க இப்பதான் கேக்குறீங்க. தன்னுடைய தர்மம் என்னன்னே தெரியல இல்லையா. இந்த நேரம் பாரதத்துல தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள்னு யாருமே கிடையாது. அப்ப இந்து தர்மமும் நம்ம தர்மம் கிடையாது உண்மை. தேவதா தர்மத்தை சார்ந்தவன் யாரும் சொல்லிக்க கூடிய அந்த குணாதிசயங்கள். இப்ப முஸ்லீம்னா அந்த ஐந்து வேலை தொழுகிறது, அந்த தாடி வைக்கிறது, பருதப்படுறது, இவ்வளவும் பண்ணாதான் அவன் முஸ்லீம். சும்மா முஸ்லீம் குடும்பத்துல பிறந்துட்டாலே அவன் முஸ்லீம் கிடையாது. அதே மாதிரி தேவதா தர்மத்தோடைய குணங்களை ஃபாலோ பண்ணாதான் தேவதா தர்மம். அந்த தேவதா தர்மத்தை ஆத்மாவா இருந்தாலே தேவதா தர்மம் கிடையாது. அதனாலதான் பகவத் சொல்றாரு, நம்ம தேவதா தர்மத்தை ஆத்மாதான், ஆனா தேவதா தர்மத்தினராக இப்ப இல்ல, அந்த குணாதிசயம் இல்ல. புது உலகத்துக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறோம். சொர்க்கத்தை படைக்கிறாரு பாபா, அந்த புது உலகத்துக்காக முயற்சி செய்யறோம். உண்மையிலே இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், எல்லாமே பிரம்மாவுக்கு குழந்ததான். ஆதி தகப்பன் அவங்க தானே சொல்றாங்க ஆதாம. இருந்தாலும் புகழ் யாருக்கு? பிராமணர்களுக்கு. பிரம்மாவின் வாய் வழியா பிறந்தா அந்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கு. எப்ப படைக்கிறாரு பிராமணர்களை? சங்கம யுகத்துல இல்லையா. பிதா அப்படின்னு சொல்றாங்க பிரம்மாவ. ஆனா குறிப்பா யாரு? நாரதர் சொல்லுவாரு பிரம்மாவின் மகன், வேதவதி சொல்லுவாங்க. அப்ப குறிப்பா அந்த பிரம்மகுமாரிகளுக்கு தான் அந்த மகிமை, பிரம்மாவுடைய குழந்தைகளுக்கு. எப்ப அந்த படைப்பு ஏற்படுது? சங்கம யுகத்துல. வர்ணங்களை கூட நல்ல விதத்துல காட்டணும். நல்லதா போச்சு, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா இது ஒரு சிஸ்டர் டவுட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா வர்ணங்கள்னா கலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது ஆக்சுவலா ஹிந்தி வார்த்தை. சோ வர்ணங்கள்ன்றது பிரிவுகள் இல்லையா. சத், பிராமணன், தேவதை, சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படின்னு பிரிவுகள். அத நீங்க நல்ல விதத்துல காட்டணும். ஏன்னா அந்த பிரிவுகளை தப்பா காட்டித்தான் கடவுளே இல்லைன்ற மாதிரி வந்துட்டாங்க. சோ அதை நம்ம கரெக்டா புரிய வைக்கணும். உச்சக்குடிமை பிராமணர்கள் நாம, நமக்கு பிறகுதான் உயர்ந்த தேவதைகள் இருக்கட்டும், மத்த எல்லாமே உயர்ந்தது தேவதை தான். ஆனா அவங்களையும் விட உயர்ந்தது உச்சி குடுமி, நான் தலைக்கும் மேலண்ணா பிராமணர்கள். சமசபர்ல பிராமணர்கள் என்ன, தலைக்கும் மேல. ஆழமான ஞானம் இது, மனம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஞானம் இது. இருந்தாலும் யாரோ ஒரு சிலருடைய புத்தியில தான் நிக்கிறது. இது அழகா பாக்கலாம். பிராமணர்களை வச்சு இப்ப கூட பிராமணர்களின் உச்சி குடிமை ரகசியம் இப்ப நாளைக்கு இல்ல நாளைக்கு வீடியோ வந்துடும். ஜென்ரல் வீடியோல பாருங்களா எப்படி எல்லாம் வந்து திட்டுறாங்கன்ட்டு. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியாது, யாரோ ஒருத்தருக்குதான் புரியுது, மத்தவங்க எல்லாம் திட்டுவாங்க. சோ இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இப்ப மற்ற இப்ப ரஜினி கமல் வீடியோ அல்லது அரசியல் வீடியோ, அப்ப அதுல ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்படியே சண்டை நடக்கும். ஆனா நம்ம இதுல அப்படி கிடையாது. திட்டுறவங்க திட்டுவாங்க, புரிஞ்சவங்க அமைதியாவே இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அதுதான் ஞானம் நிரம்பி நிலை. அவங்களுக்கு சக்தி கொடுத்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவாங்க. சோ இந்த வர்ணங்களை காட்டுங்க. மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமே இதுதான். அப்பா நான் தான் அப்படி இருந்தானோ, நாராயணனா இருந்தனா அப்படின்னு நினைக்க நினைக்க மகிழ்ச்சி. ஆனா என்ன பண்றது, சிலருடைய புத்தியிலதான் இந்த ஞானம் உள்ள போய் அந்த மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த ஞானத்தை நல்ல விதத்துல தாரணை செய்யுங்க குழந்தைகளே. எந்த காரணத்தை கொண்டும் பிராமணி கிட்ட கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்ட படிப்பை விட்டுடாதீங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா நரகத்திலையும் மோசமான நிலைக்கு போயிடுவீங்க. பாபா உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றாரு, குஷி கொடுக்கக்கூடிய ஞானத்தை சொல்ல வர்றாருன்னா கேட்கணும் இல்ல. பக்தி மார்க்கத்துல இப்ப பாத்தீங்கன்னா சமசுப்பரம்னா குறிப்பா இந்த தமிழ்நாட்டுல பிராமணர்கள்னாலே பிடிக்காது. கோயில் போகாமல இருக்கிறாங்க பிராமணர் இருக்கிற கோயிலுக்கு நான் போகவே மாட்டேன் பாப்பிலாம் சொல்லுவாங்க. பிராமணர்கள் இருக்கிற கோயில்ல தான் கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பிராமணர்கள் போலி பிராமணர்கள் வேற நிறைய உருவாக்கிட்டாங்க. பிராமணர்கள் எல்லாம் அர்ச்சகர் தொழில விட்டுட்டு போயிட்டதுனால அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்காது. ஒரிஜினல் பிராமணர்கள் இருக்கிற, அதாவது ஒரிஜினல் நாம தான், பட் அந்த கலியுக பிராமணர்கள் இருக்கிற கோயில தான் கூட்டம் போகுது. அப்ப எப்படி போறாங்க? போறவங்க எல்லாருக்கும் பிராமணர்களை பிடிக்காது. வெளியில ஏதோ பிராமணி திட்டவங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பிராமணர் மேல ஒரு மரியாதை இருக்கும். அப்படியே இல்லாட்டினா கூட அவங்க அங்க கடவுளை பார்க்கத்தான் போறாங்க. பிராமணர் எப்படி இருந்தா என்ன? அதே மாதிரிதான் நாம பிரம்மகுமாரி சென்டருக்கு கடவுள் கொடுக்கிற ஞானத்தை கேட்க போறோம். அங்க இருக்கிற சிஸ்டரோ பிரதரோ எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? செவடங்காதுல ஊதின சங்கமே இப்ப அந்த அந்த பூசாரியே பயங்கரமா திட்டாரு அப்படி இப்படின்னா கூட நம்ம பட்டு கொடுத்துட்டோம் பூஜை முடிஞ்சிச்சா வந்தோமான்ட்டு அங்க போய் அவர்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அதேதான் இங்கேயும் சொல்றது. என்ன வேணாலும் இருக்கட்டும்ப்பா, எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா இப்ப வந்து முரளி வந்து எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் வந்துச்சு, பாபாவை கொடுக்க சொல்லிட்டு. ஆனா அந்த டைம்ல அப்படி கிடையாது. சென்டருக்கு வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகுமா மதுபன்ல இருந்து வர்றது? இப்ப நெட்ல வருது, டக்குன்னு டவுன்லோட் பண்ணாங்க. இப்ப இன்னும் நிறைய வருது, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது இல்ல. அப்போ சென்டருக்கு போனாதான் இந்த ஞானம் கிடைக்கும். ஆனா நீ கோச்சிட்டு விட்டேன்னா ஒரு நாள் முரளி கேட்கலனாலே தெரியும் மனநிலை எந்த மாதிரி மாதிரி. ஒரு மூணு நாள் கேட்கலன்னா முடிஞ்சு போச்சு, சுத்தமா கழிவுத்துக்க போயிட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப சார், முரளி கேட்கலன்னா நரகத்துக்கு திரும்ப போயிடுவது மட்டும் கிடையாது, ரொம்ப மோசமான நிலை, இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட மோசமான நிலைக்கு போயிடுவீங்க. அதுதான் பெரிய விஷயம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய பணக்காரன் இருக்கிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனுடைய குழந்தைங்கள ஒரு குழந்தைக்கு வந்து அவனுடைய சொத்து கிடைக்கல. ஏதோ ஒரு காரணம் தண்ணி அடிக்கிறதுனால ஏதோ. ஏன்னா அது மாதிரி நிறைய நிஜ உதாரணங்களும் இருக்கு. பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட சில குழந்தைங்க அது மாதிரி ஆயிடுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சொத்து கிடைக்கலன்றதே அவங்க இன்னும் அந்த கெட்ட பழக்கத்துக்குள்ள போக வச்சிடும். அதான் சார், நீ முரளி கேட்கலன்னா விகாரத்துல விழுவ. ஆனா உனக்கு ஞானம் வேற புரிஞ்சிச்சு இல்ல, ஐயோ அந்த ஆஸ்தியை இழந்துட்டேனே, இவங்களால இழந்துட்டேனா, அந்த வெறியில இன்னும் இன்னும் அந்த ஒரு மென்டல் தனம் என்ன பண்றதுனே தெரியாம மோசமா விகாரத்துல விழுவீங்க. அதுதான் பாபா சொல்ற. இது காரணம் என்ன? உனக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர், உனக்கு கர்ம கணக்கு இருக்கிற சென்டருக்கு தான் நீ போக முடியும். அப்ப அங்க அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீ கோச்சுக்கிட்டேன்னா படிப்பு போயிடும் குழந்தை, படிப்பு போயிடும். நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், அங்க எல்லா டீச்சரும் அப்படி அன்பாவா இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தராவது சிறுமூஞ்சியா இருக்கிறாங்க, அதுக்காக விட்டுட்டு வரோம். ஆனா அதுக்காக விட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, பட் பெரும்பான்மை நாங்க விட்டு போறது கிடையாது இல்ல. அதே மாதிரிதான் இருக்கு. அது கூட விட்டா வேற காலேஜ் இருக்கு, இங்க எங்க இருக்குது? படிப்பை விட்டுடாதீங்க எந்த காரணத்துக்கு கொண்டும். அதுக்கு பாபா சொல்லிருக்காரு, சிஸ்டர் பிடிக்கலையா, அங்க இருக்கிற யாருமே பிடிக்கல, பிரச்சனை இல்ல, போ உட்காரு கேளு, முடிஞ்சோடனே டக்குன்னு வந்துடு, யாரு கூடயும் பேசாம. அது யாரும் கேட்க போறது கிடையாது, ஏன் வந்த அப்படின்ட்டு. அப்படி நீங்க இருங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசணும் அப்படின்னு சொன்னா கூட தலையாட்டிக்கிட்டே இருங்க. ஸ்லோகன் படிக்கும் போது அப்படியே போன் எடுத்து ஏதோ கால் வந்த மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து வெளில வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் கடைசி வரைக்கும் எந்த சமஸ்காரம் மோதலும் இல்லாம எல்லோருக்கும் நல்ல புள்ளன்னு பேர் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் புகழற மாதிரி இருக்கும், அப்புறம் போட்டு மிதி மிதி மிதிக்கிற மாதிரி ஆயிடும். சோ இது எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா பாபா உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்ல வந்திருக்கிறார், எப்படியாவது அதை கேட்டணும் நீங்க. பக்தி மார்க்கத்துல கூட அந்த கீதையை கேட்கறதுக்கு எவ்வளவு நியமங்கள், எவ்வளவு நியமத்தோட கேக்குறாங்க. அந்த கோயிலுக்கு போகுமே இல்லையா காலையில, இப்ப இஸ்கான் குரூப்ல அதெல்லாம் கீதை படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அது மாதிரி கோயில்ல நடத்துறாங்க அப்படின்னா அப்படியே போயிடுவாங்களா? ஏஞ்சோடனே இல்லையா அதுக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு அவ்வளவு சுத்தமா போவாங்க. தினமும் உறுதியான நியமம். இது வந்து குறிப்பா இஸ்கான் குரூப்புக்கு போடணும், அங்கதான் ரொம்ப கடுமையான நியமம். அவளை வைக்கிறாங்க, ஆனா அதை விட மிக கடுமையான நியமம் உங்களுக்கு பாபா கொடுக்கிறாரு. மிக கடுமையான நியமம் இல்லையா? சோ மெயின் வந்து நினைவு, பாபா நினைவு. சோ பெஸ்ட் சம சூப்பரான விஷயம், சென்டருக்கு போய் சமஸ்காரம் முதலே வராம வரணும்னா சென்டர்ல நீங்க எவ்வளவு நேரம் இருக்குங்களோ அவ்வளவு நேரம் யோகா டைம் நினைச்சிட்டு போங்க இல்லையா? சோ அந்த யோகத்திலேயே இருக்கும்போது பிரச்சனை வராது, யோகம் கட்டாயிச்சுன்னா பிரச்சனை வந்துடும். ஏன்னா முரளி நடத்தும் போதே ஏஞ்சி சண்டை போட்டவங்களுக்கு நீங்க என்னையே டார்கெட் பண்ணி பேசுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு ஐயோ இங்க பாருங்க இதுலதான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எடுக்கிறவங்களும் யோகத்துல இருக்கணும், கேக்குறவங்களும் யோகத்துல இருக்கணும், எல்லாம் மாட்டிக்கும். சோ பாபாவை நினைவு செஞ்சாதான் புத்தியுடைய பூட்டே திறக்கும். சிவபாபா வந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு எப்படி ஞானத்தை புரிய வைக்கிறது, நீங்க தான் ஞான சிந்தனை பண்ணணும் இல்லையா? அதனால ஞான சிந்தனை நீங்க தான் பண்ணணும், பாபா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் மற்றவருக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒருபோதும் கோச்சிக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. நிறைய குழந்தைங்களுக்கு மகாரதிகள் மேல மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, மகாரதிகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரிய மாட்டேங்குது நிறைய குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலா எல்லாருக்குமே மரியாதை கொடுக்கும், ஏன்னா பாபா தேர்ந்தெடுத்தாருனால அது சாதாரண குழந்தையா விவிஐபி இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்றாரு பாபா. சோ அப்படி இருக்கும்போது மகாரதி குழந்தைங்களுக்கு கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும். எதுக்கும் கோச்சிக்கிறாங்க, பெரும்பாலும் என்ன மண்ணு கோயிக்கல அவங்கள மட்டும் மண்ணு கோயிக்கிறாங்க. சோ இந்த மாதிரிதான் வரும் நிறைய ப்ராப்ளம். சோ அது பாத்தீங்கன்னா அது எப்படி நீங்க மண்ணு கோயிக்கலான்னு கேக்குறவங்க கூட பரவாயில்ல, ஆனா மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இல்லையா? சோ அதெல்லாம் வேற இருக்குது. அதனால மனசுக்குள்ளயும் கோபம் இருக்கக்கூடாது, வெளியிலும் கோபம் வெளிப்படுத்தக்கூடாதுன்ற மன கோபமே வர விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. அதுலயும் பிராமணிகள் ரொம்ப முக்கியமானவங்க. சோ இங்க பாபா பிராமணிகள் சொல்றது வந்து சென்டர்ல இருக்கிற சரண்டர் பிரதர் சிஸ்டர்ஸ் சொல்றாங்க, அல்லது கிளாஸ் எடுக்க வர பிராமணிகளை சொல்றாங்க. ஏன்னா 10-12 பேரையாவது தனக்கு சமமா மாத்துறாங்களா, அப்ப அவங்களுக்கு நாம கண்டிப்பா மதிப்பு கொடுக்கணும் தானே. சோ மதிப்பு கொடுக்கணும், ஏன்னா எல்லா மதத்திலுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த பொறுப்புல உட்கார வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த மரியாதை கொடுப்பாங்க. போப் ஆண்டவர் ஆகட்டும், எல்லாருக்கும் அந்த மத தலைவர். இப்ப நீங்க சிவபாபாவுடைய பிரதிநிதிகள் இருந்தாலும் எல்லா பிரதிநிதிகளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, வரிசைக்கிரமமா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பாபாவுக்கு பிரதிநிதி தானே, ஏஜென்ட் தானே. சிலர் அழகா நல்ல தாரணை பண்றாங்க, இரவு பகலும் சேவையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. பாபாவே இங்க சேவைக்காகத்தான் வந்திருக்கிறார். நான் இரட்டை சேவாதாரே, டபுள் வேலை பாக்குறேன். ஒன்னு பக்தர்களுக்கும் சேவை செய்யறேன், குழந்தைகளாகிய உங்களுக்கும் சேவை செய்யறோம். ஏன்னா முழு உலகத்திலயும் காட்சி காட்டுற வேலைய பாபா தானே பண்ணணும். நாடகத்துல இது ஏற்கனவே பதிவாகி இருக்குது. சரியான நேரத்துல காட்சிகள் ஏற்படும். இறை தந்தை திவ்ய திருஷ்டி மூலமா காட்சி செய்வித்தாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி காட்சி ஏற்படுது. இந்த காட்சிகள் கூட நாடகத்துல பதிவாகி இருக்கு. இதுல பரந்த புத்தி தேவை. இது எல்லாமே புத்தம் புது விஷயங்கள். சிருஷ்டி சக்கரம் புத்தியில சுத்திக்கிட்டே இருக்கணும். சிலருக்கு இந்த சுயதர்சன சக்கரம் ரொம்ப வேகமா சுத்திட்டு இருக்கு, சிலருக்கு ரொம்ப கம்மியா சுத்துது, ஸ்லோவா சுத்துது. நீங்க சுயதர்சன சக்கரதாரிகள், சேவைக்காக வரிசைக்கிரமமாக உங்க புத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். சிலருக்கு எப்படி சூப்பரா சொல்லிருப்பாங்க, சிலருக்கு சுயதர்சன சக்கரம் சுத்துறதே கிடையாது. காற்று எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வீசுது, இருந்தாலும் சிலருடைய சக்கரம் மட்டும் வேகமா சுத்துது, சிலருக்கு ரொம்ப கம்மியா சுத்துது. சிலருக்கு சுத்தமான இந்த சக்கரம் சுத்தவே மாட்டேங்குது சுயதர்சன சக்கரம். அப்படி சுயதர்சன சக்கரத்தை சுத்தவே இல்லைன்னா என்ன பதவி அடைவீங்க? இது புதிய விஷயம். இன்னைக்கு வாணி ஃபுல்லா இது புது விஷயம். அப்ப இது நான் எல்லாத்துலயும் இருக்கிறது தானே இங்க இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆத்மா வந்து உட்கார்ந்து இருப்பான் இன்னைக்கு. சோ அதான் பாபா பதிவிக்கிறார், இது புது விஷயம். அது புதுசா வரவங்களுக்கு வந்து இப்ப கேக்குறது டக் டக்குன்னு பாபா வாணியில சொல்லுவார் இல்லையா, இது புது விஷயம். ஆஸ்தி எடுக்கணும்னா இப்பவே எடுத்துக்கோங்க, இல்லனா பச்சாதாபப்படுவீங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். அழுவீங்க, டீச்சரை வெளிப்படுத்தணும் இல்லையா, இது எவ்வளவு பெரிய கல்லூரியா இருக்குது. நல்ல விதத்துல படிச்சீங்கன்னா பதவியும் நல்ல பதவி அடைவீங்க. அதனால பாபா நீங்க சொல்றத அப்படியே நாங்க ஃபாலோ பண்ணுவோம், சத்தியம் பண்ணணும், தாய் தந்தைய ஃபாலோ பண்ணணும். வக்கீலுடைய குழந்தை வக்கீலாத்தான் ஆகும்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. சில குழந்தை டாக்டர் ஆகலாம், சில குழந்தை இன்ஜினியர் ஆகலாம், சிலர் சைத்தானா கூட ஆயிடுவாங்க, கொள்ளையர்களாகவும் ஆவாங்க. அப்ப நீங்க என்ன வெளிப்படுத்தணும்னா நரன்ல இருந்து நாராயணனா ஆகி காட்டுங்க, அப்பதான் எனக்கும் புகழ் ஏற்படும், உங்களுக்கும் புகழ் ஏற்படும், நீங்களும் தேவதையாவீங்க, எனக்கும் உங்களுக்கும் கோயிலும் உருவாகும். ஒரு சிவபாபாவுடைய கோயில் முக்கியமானதா இருக்கணும், பிறகு அவரோட பிரம்மா மற்றும் குழந்தைங்க. தில்வாடா கோயில்ல விதவிதமா இருக்குது இல்லையா, இதுதான் பெரியதிலும் பெரிய நினைவு சின்னம். நீங்க உயிருள்ளவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், சக்திகள் புலியின் மீது சவாரி செய்யற மாதிரி, மகாரதிகளை யானைகள் மீது சவாரி செய்யற மாதிரி காட்டுறாங்க. யானையை முதலை விழுங்கியது, பாபாவின் நினைவு இல்லைன்னா மாயான்ற முதலை விழுங்கிடுது. நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயின்ற முதலை சாப்பிட்டு விடுகிறது. இதுல மிகவும் முதிர்ச்சி அடைந்த பக்குவம் அடைந்த தன்மை வேண்டும். மேலும் நான் இதை செய்யறேன்ற அபிமானமே வரக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலயும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு தான் முன்னாடி வைக்கணும், தாய்மார்களுக்கு மதிப்பு வைக்கணும். எல்லா சாவிகளும் தாய்மார்களின் கையில தான் இருக்கணும், தாய்மார்களின் மூலம் செய்திகள் வரணும். அங்கங்க கன்னியர்கள் அல்லது தாய்மார்களை விட குமாரர்கள் புத்திசாலியா கூட இருக்கிறாங்க தான். அவர்கள் வழிமுறைகள் கொடுக்க வேண்டும். சட்டம் சர்க்காருடையது, ராஜ்யம் ராணியுடையது என்றொரு பழமொழி இருக்குது. அதாவது வழிமுறைகள் வழிமுறைகள் சகோதரர்கள் சொன்னாலும் முடிவெடுப்பது சகோதரிகளிடம் விடப்பட வேண்டும். முதலில் ராணி, பிறகு ராஜா. முதலில் மாதா குரு வேண்டும். ஆண் குரு ஆகிறதுக்கான விதியே கிடையாது. தாய்மார்களை முன்னால வைக்கணும், சட்டம் அப்படி சொல்லுது. சில இடங்கள்ல ஆண்கள் கூட நிமித்தம் ஆகுறாங்க, அவங்க தாய்மார்களை ஞானத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. இருந்தாலும் அதிகம் மாதர்கள் தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. அதனால நான் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன்னா புத்திசாலி அப்படிங்கிற அகங்காரமே இருக்கக்கூடாது. தாய்மார்களை புத்திசாலி ஆக்கணும், மாதர்களின் மூலம் சென்டர் போன்றவற்றை நடத்த வேண்டும். கடைசியில சன்னியாசிகள் போன்றவர்களுக்கு கூட தாய்மார்களுடைய அன்புதான் தைக்கணும். ஆகவே விதிமுறைப்படி நடக்க வேண்டும். பரமபிதா பரமாத்மாவை நிந்தனை செய்யறவங்க உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, மிகவும் இனிமையானவர்களாக ஆகணும். ஏதாவது விஷயம் பிடிக்கலன்னா ஒரு காதல கேட்டுட்டு இன்னொரு காது வழியா விட்டுடுங்க. கோபம் மிகவும் நஷ்டத்தை ஏற்படுத்துது. காமத்தை விட கோபத்தை ஏன் முன்னாடி வைக்க கூடாது அப்படின்னு பாபா கிட்ட லெட்டர் எழுதுறாங்க. பாபா சொல்ற அப்படி கிடையாது, காமம் தான் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் துக்கம் அடைய வைக்கிறது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது ஒரு பாபா தான் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. சன்னியாசிகள் தூய்மையா ஆக்கவே முடியாது. சோ 19 விஷயங்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. புதிய விஷயங்களை கேக்குறீங்கன்ற அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 பாபா சொல்ற இல்லையா. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அமர்ந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார். அவருக்குத்தான் ஸ்ரீ ஸ்ரீ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்லப்படுது. பிறகு மனித சிருஷ்டில ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீநாராயணன், ஸ்ரீராம், ஸ்ரீ சீதா அப்படின்னு சொல்றாங்க. நல்லது, அவங்கள அப்படி உயர்ந்தவர்களா மாத்தினது யாரு? அதனாலதான் பாபாவுக்கு டபுள் ஸ்ரீ. ஆனா ரெண்டு நாள் முன்னாடி அதிசயமா பாபா சொன்னாரு, நாராயணனுக்கு டபுள் ஸ்ரீ, ராமருக்கு சிங்கிள் ஸ்ரீ. ஏன்னா சம்பூர்ணமானவர்கள் உயர்ந்ததும் உயர்ந்தவர் அப்படி வேறுபடுத்த. ஆனா ஒட்டுமொத்தமா நீங்க தேவதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவதை எல்லோருக்கும் ஒரு ஸ்ரீ, அவங்களை உருவாக்குன சிவ பாபாவுக்கு டபுள் ஸ்ரீ. நல்லது. பாபா சொல்றாரு, ஞான சிந்தனை பண்ணி புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை. ஆனா அது வேலை செய்ய மாட்டேங்குது பாபா, என்ன பாபா பண்றது? அதுக்குதான் பாபா சார் பாபாவை நினைவு செஞ்சா புத்தியின் போட்டு திறக்கும். அதே மாதிரி ஆபீஸ்க்கு போயிட்டு டயர்டா வந்து இருக்கும்போது புத்தி வேலை செய்யாததான். அதுக்குதான் பாபா சொல்றாரு, அமிர்த வேலையில ஏந்து நினைவு செய்யுங்க, அதாவது ஞானத்தை சிந்தனை செய்யுங்க. நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, சிந்தனை செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, டக்குன்னு சிந்தனை வர ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய வேலை. எப்படி புரிய வைக்க வேண்டியதுன்றது நீங்க கண்டிப்பா சிந்தனை செய்யணும். இது அவசியம், எந்த காரணத்தை கொண்டும் கோச்சிக்க கூடாது. ரொம்ப இது வந்து கடுமையான நியமம். இங்க இங்க நடக்கிறது தான் எல்லாமே. அங்க தெய்வங்கள் சண்டிகா தேவி இல்லையா, அப்ப அது அந்த தேவிய வந்து இப்படி தட்டி தட்டி தான் கும்பிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? பாபா சொல்றதெல்லாம் இந்த காதுல விட்டா கேட்டு அந்த காதுல விட்டுருச்சு. பாபா திட்டினாங்கன்னா இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட சொன்னா, பாபா சொன்னதே இந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டுறான். அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய நடத்தை மாத்திக்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா இருப்பாங்க. எல்லா சென்டர்ல நீங்க தேடி தேடி பாருங்க, எங்க சென்டர்ல ஒருத்தர் கூட கெட்டவங்களே இல்ல அப்படின்ற ஒரு சென்டர் உங்களால பாக்கவே முடியாது. கண்டிப்பா இருப்பாங்க, கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. யாருக்கூடையாவது சமஸ்காரம் முதல்ல இருந்துகிட்டேதான் இருக்கும் எல்லாருக்குமே இல்லையா. அந்த சென்டருக்கு போனதுல இருந்து எனக்கு ஒரு சமஸ்காரம் முதல் கூட யாருக்கிட்டயுமே வந்ததே இல்லைன்னா நீங்க மேல சென்டருக்கு போறீங்களான்னு கேளுங்க இல்லையா. சோ ரெகுலரா போனா அது வந்துடும், எப்போ ஒரு தடவை போனா வராது, அது உண்மைதான். அதுக்குதான் பட்டுப்படாம இருக்க சொல்றது. அதனால என்னன்னா அதை பத்தி கண்டுக்காதீங்கன்றாரு. சோ யுக்திய உருவாக்குங்க, இல்லைன்னா அவங்க அப்படிதான் இல்லையா. நாய் கொலைக்கத்தான் செய்யும், உங்களுக்காக நாய் கொலைக்காம பாடாது. சில மாதிரி அவங்கவுங்களுடைய சமஸ்காரம் வந்து அவங்க டைமுக்கு மாறுவாங்க, பட் ஆனா இப்ப மாற மாட்டாங்க. அதை கண்டுக்காதீங்க, அவங்க அப்படிதான் அப்படின்னு நீங்க பட்டு போயிட்டே இருங்க. அவங்க மாறவே மாட்டாங்க அப்படி நினைக்க வேண்டாம். அவங்க இப்போதைக்கு அப்படிதான் அப்படின்னு அப்பதான் நம்ம சுபபாவனை வைக்க முடியும். மாறவே மாட்டாங்கன்னு நினைச்சா போயிடும். ஒரு குழந்தை பாக்குற மாதிரி பாக்கணும். இப்ப நம்மளுடைய குழந்தை இப்ப பிறக்கிற குழந்தைங்களாம் அப்படித்தான் இருக்கிறாங்க, ரொம்ப ரவுடிஸ் எல்லாம் பண்றாங்க சின்ன வயசுலயே. அது மாதிரி ஒரு குழந்தை அப்படின்னு நினைச்சுக்கணும். சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்றதுக்காக அவங்கள மரியாதை இல்லாம பேசாதீங்க. மரியாதை மனசுல கூட அவங்களுக்கு குறையக்கூடாது, மத்தவங்க கிட்டயும் மரியாதை குறைவா பேசக்கூடாது. அப்பதான் அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். சோ அவங்க தான் துர்வாச முனிவர்னு காட்டுறது. கோபம் கோபம் வருது இல்லையா. இப்ப மதிப்பு கொடுக்கணும், மகாரதிகளுக்கு மதிப்பு கொடுக்க வரமாட்டேங்குது, வரணும் இல்லையா. சோ அதுலயும் குறிப்பா சென்டர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் முதல்ல தியாகம் பண்ணிட்டு வராங்க, பெரிய விஷயம். அது அது எல்லாராலையும் பண்ண முடியல இல்ல, அப்ப யாராலையும் பண்ண முடியாதது அவங்க பண்ணி இருக்கிறாங்கல்ல. இப்ப அது ஒண்ணு. இன்னொன்னு உருவாக்குறாங்க, ஏன்னா அந்த மாதிரி தியாகம் பண்ணவங்க சொல்றதுதான் கேட்பாங்க, அது ஒண்ணு இருக்குது. அதனால அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா 10-12 பேரையாவது தனக்கு சமமா மாத்தி இருக்கிறாங்கல்ல, அப்ப மரியாதை கொடுக்கணும் தானே. இப்ப நீங்க எல்லாமே பிரம்மகுமாரிகள் எல்லாருமே இறைவனுடைய பிரதிநிதிகள் தான், இருந்தாலும் வரிசை கிரமம் இருக்குது இல்ல. இப்ப இந்த ஞானத்தை அப்படியே தாரணை செஞ்சு இரவும் பகலும் சேவையில இருக்கிறாங்க ஒரு சில குழந்தைங்க, ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாது. வரிசைக்கிரமம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாருமே அவங்கவுங்க பாபாவுடைய ஏஜென்ட், பிரதிநிதி தான், ரெப்ரசன்டேட்டிவ் தான். அப்ப என்ன அர்த்தம் பாபாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ், நீங்க என்ன பண்றீங்கன்றது பாப்பாங்க. சோ இறைவனை வெளிப்படுத்துறவங்க நீங்க, பிரம்மகுமாரியில இருக்கிற அத்தனை பேரும். சோ அதுல யாரோ ஒரு குழந்தை, இப்ப பப்ளிக்கா நம்ம ஒரு சேவை செய்யும் போது ஒரு குழந்தை அது ரொம்ப பழைய சம்ஸ்காரம் ரொம்ப வெளிப்படுது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம அனுசரிச்சு போகணும். இல்லைன்னா இல்லாட்டினா அவரு கோபப்பட்டாலும் சரி நீங்க கோபப்பட்டாலும் சரி கெட்டு போறது பாபாவுடைய பேர். அவருடைய அவகுணமே வெளிப்படாத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பா. உங்க டென்ஷன் பாட்டின்னு தெரியும், சோ டென்ஷன் ஆகிற மாதிரி எந்த காரியமும் பண்ணிடக்கூடாது. அப்படியும் மீறி ஏதோ ஒண்ணு பண்ணும்போது ஆகிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு உடனே சாரி கேட்டு உடனே இது பண்ணுங்க. ஏன்னா இங்க இது குடும்ப கௌரவம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பாபாவே சேவைக்காகத்தானே வந்திருக்கிறாரு, அதுவும் டபுள் சேவை. பக்தர்களுக்கு காட்சி காட்டுற சேவையும் பண்றாரு, நமக்கு ஞானத்தை கொடுக்கற சேவையும் பண்றாரு. சோ காட்சி காட்டுறதெல்லாம் பாபா தான் பண்றாரு. ஆனா அது நாடகத்தின்படி சரியான டைம்க்கு நடக்குது. அதனால இது இதுல பரந்த புத்தி தேவை இல்ல. இங்க காட்சி காட்டுறது லட்சியம் கிடையாது, நாடகத்தின்படி நடக்குது. காட்சி பாக்குறது நமக்கு லட்சியங்கிறது. ஆனா சில பாபா குழந்தைங்களுக்கும் காட்சி கிடைக்குது, ஆனா அது லட்சியம் கிடையாது. உங்க புத்தியில சக்கரம் சுத்திக்கிட்டே இருக்கணும், சுவதர்ஷன சக்கரம். மாயின் புயல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வருது, ஆனா ஒரு சிலர் அதையும் மீறி வேகமா சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஒரு சிலருடைய சக்கரம் அப்படியே நின்னு போயிடுது. பாபா சார் நீங்க தான் சுயதர்சன சக்கரதாரி. அதே மாதிரி சேவைக்காகவும் புத்தி வரிசைக்கிரமா ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. நல்ல சேவாதாரி குழந்தைங்கன்னா எப்படி இருக்கும், அப்படியே எங்க போனாலும் எப்படி சேவை செய்யலாமா அப்படி சேவை செய்யலாமா. கம்பெனிக்காரன் வைக்கிற பேனர் பார்த்தா கூட நம்ம கூட இப்படி பண்ணலாமே, இது நல்லா இருக்கு, இந்த மாதிரி வாக்கியம் போடலாமே, இந்த மாதிரி பண்ணலாமே, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா வரிசைக்கிரமம் ஒரு சிலருக்கு எப்பவுமே ஓடும், ஒரு சிலருக்கு அப்பப்ப ஓடும், ஒரு சிலருக்கு ஓடவே ஓடாது. அதே மாதிரிதான் சக்கரமும் ஒரு சிலருக்கு சுத்தவே மாட்டேங்குது. சக்கரமே நீ சுத்தலன்னா நீ என்ன பதவி அடைவ? ஏன்னா இது சுத்தி சுத்தி ஞானத்தை அடையிற, அதுதான் அந்த நாராயணனாலே சங்கு சக்கரம் கொடுக்குறாங்களே இல்லையா. சங்கு சேவை சக்கரம் சுயதர்சன சக்கரம் புத்திக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கணும். ஆஸ்தி எடுக்கணும்னா இப்பவே எடு, அப்படின்னா அந்த சக்கரத்துக்கு ஓய்வே கொடுக்காது, சுத்திக்கிட்டே இரு. இல்லையா தெரியுங்க சார், நான் இருக்கும்போதே படிச்சுக்கடா, சொந்தக்காரங்களும் ஒன்னு கவனிச்சுக்க மாட்டாங்கடா அப்படின்வாங்களே. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, நான் இருக்கும் போதே ஆஸ்தி எடு, இல்லைன்னா பச்சாதாபப்படுவ. பாபா போயிட்டாரு டைம் முடிஞ்சிருச்சுன்னு காட்சி காட்டினாருன்னா அழுவீங்க. டீச்சரை வெளிப்படுத்தினால யாரு உங்களை இப்படி ஆக்குறாருன்றத வெளிப்படுத்தினால அவர் ஆக்குனதுடைய எஃபெக்ட் இல்லையா. சில ஸ்கூல் பசங்க வந்து ரோட்ல போகும்போதே பேசிக்கிட்டே போவாங்க இங்கிலீஷ்ல. உடனே எல்லாருக்கும் வாவ் இங்க சூப்பரா நடத்துறாங்க போட்டு எல்லா நம்ம குழந்தைங்களும் அங்கதான் சேர்க்கணும்ன்ற ஆசை வரும். அதே மாதிரிதான் உங்களுடைய குணம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அந்த பேட்ஜ் போட்டு அப்படியே ஒரிஜினல் தேவதையை பார்த்த மாதிரி உங்க நடத்தை இருந்தா அப்பா வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அப்பாவை நிந்தனை பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா மிகப்பெரிய காலேஜ் இது, மறைமுகமா இருந்தாலும் மிகப்பெரிய காலேஜ் இது. அதனால நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்க குணம் மாறும், நல்ல பதவி அடைவீங்க. அதனால பாபா முழுசா நாங்க உங்களை பாப் தாதாவை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வக்கீலுடைய குழந்தை எல்லாம் வக்கீல் ஆகிடாது, அதே மாதிரி பாபாவுடைய குழந்தை எல்லாம் நாராயணன் ஆகிடாது. சைத்தான ஆகிற குழந்தை கூட இருக்குது. இப்ப என்ன எந்த குழந்தை வெளிப்படுத்தும், நாராயணன் ஆக போற குழந்தை தான் வெளிப்படுத்தும். அப்படி ஆக்கி காட்டுங்க, அப்பதான் என்னுடைய பேரும் வெளிப்படும், புகழும் வெளிப்படும், உங்களுடைய புகழும் வெளிப்படும். இங்க நமக்கு தனி மகிமையே கிடையாது இல்லையா, பாபாவுக்கு வர்ற மகிமை தான் நமக்கு மகிமையே. காரணம் கல்யாணம் ஆன பிறகு பெண்ணுக்கு தனியா வாழ்க்கையே கிடையாது, கணவனுடைய வாழ்க்கை தான் தன்னுடைய வாழ்க்கைன்னு. அது மாதிரி பாபாவுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை. பாபா வந்து சேவாதாரி, சச்சிதானந்த ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம். அதே மாதிரி இருந்து காட்டுங்க. அந்த மாதிரி பாபாவை வெளிப்படுத்தினீங்க, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்த டீச்சர் உங்களுடைய தெய்வீக குணத்தின் மூலமாக வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் ஏற்படும், தேவதை ஆவீங்க, கோயில் உருவாகும், எனக்கும் உருவாகும். சோ சிவனுடைய கோயில் முக்கியமானது, ஃபர்ஸ்ட் கட்டுவாங்க, முக்கியமா இருக்கணும். அதுக்கு அடுத்துதான் பிரம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கும் கோயில் உருவாக்கப்படும். அது தில்வாலா கோயில் அழகா கட்டிருக்கிறாங்க, மிகப்பெரிய துல்லியமான நினைவு சின்னம் அந்த தில்வாலா கோயில். உயிரோட்டமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, அந்த தில்வாலா கோயில காட்டினதுபடி இப்ப நீங்க உயிரோட்டமா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. சக்திகள் புலி மேல சவாரி செய்யற மாதிரி, மகாரதி யானை மேல சவாரி செய்யற மாதிரி காட்டுறாங்களா? அப்ப என்ன அர்த்தம், அப்படி காட்டுறாங்க ஆனா யானைய முதலை சாப்பிட்டதா காட்டுறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், மகாரதி குழந்தைங்கள முதலை மாயன்ற முதலை சாப்பிட்டுருது. ஆனா சக்தி சொரூபமா இருக்கும்போது புலி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. எப்பவுமே சக்திசாலியா இருக்கணும். பாபாவுடைய நினைவு இல்லாட்டினாலே மாயான்ற முதல விழுங்கிடும். நல்ல நல்ல மகாரதிகள் எல்லாம் மாயை விழுங்கிடுது, அந்த முதலை சாப்பிட்டுருது. அதனால ரொம்ப பக்குவமான நிலையில இருக்கணும், மாயக்கிட்ட சிக்கக்கூடாதுன்ற கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமானது இல்லையா, நமக்கு வர பிரச்சனைகளை வந்து கலியுகவாசிகள் மாதிரி ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸி, அது டக்குன்னு வரும். ஆனா நமக்கு சேலஞ்ச் என்ன, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாம சாத்விக முறையில ஹேண்டில் பண்ணி பாபாவுடைய பேரை வெளிப்படுத்தணும் இல்லையா. ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா பாபாவுடைய பேர் வெளிப்படும். சோ அதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அதனால நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும், எவ்வளவு ஞானத்தை பக்காவா இருந்தாலும், எத்தனை பேர் பாபா குழந்தைய ஆக்கி இருந்தாலும் உங்களுக்கு அகங்காரமே வரக்கூடாது. தாய்மார்களை முன்னுக்கு வச்சுட்டே இருங்க, தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், அவங்கள புத்திசாலி ஆக்குங்க. எல்லா தாய்மார்கள் கையில கொடுத்துடுங்க சாவிய, இங்க சென்டர் நடத்துறது அவங்களா தான் இருக்கணும் இல்லையா. பிரதர்ஸே நடத்தினா கூட பாத்தீங்கன்னா அதுக்கு மெயினா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தாய்மார்களா தான் இருப்பாங்க. எல்லா சென்டருமே கண்ணை மூடி சொல்ல தாய்மார்கள் மூலமா தான் இயங்கும். சோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டர்ல வந்து ஒரு பிரதர் நடத்தினார். அவர் என்ன நினைச்சாரோ தெரியல, எந்த தாய்மார்களும் உள்ள வரக்கூடாதுன்ட்டு அந்த சென்டர் மூடிட்டாங்க. தாய்மார்களே வரக்கூடாது, நீங்க கிச்சனுக்கு போகக்கூடாது, இது போகக்கூடாது, அது போகக்கூடாது, இப்போ இப்படின்னு சொல்லி எந்த மாதாசுமே உள்ளவே விடல, சமைக்கவும் விடல, எதுக்குமே விடல. ஆனா அதையும் மீறி அவங்க போயிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் வேற ஏதோ ஒரு டெஸ்ட் பேப்பர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா சென்டர் மூட்டு போயிட்டாங்க. ஆனா அவனா ஒரு ஸ்ரீமத் ஸ்ரீமத்னு பேசினு இருப்பாரு. சோ தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும்ன்ற ஸ்ரீமத் மீறிட்டாலே முடிஞ்சு போயிடுச்சு, பாபா மூடிடுவார். ஏன்னா அது இதுதான் நியமமே, தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும்ன்றதுதான் நியமமே. ஏன்னா தாய்மார்கள் மூலமா தான் செய்தி வரப்போகுது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பேஸ்புக்ல ஒண்ணு போடுறாங்க, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு அந்த மதத்தை பிரச்சாரம் பண்றதுக்காக அந்த நோட்டீஸ் பிரசுரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கு. போய் இந்து கோயில போய் சொருகி வச்சிருச்சு. சொருகணும்னே ஒருத்தன் புடிச்சிட்டான், புடிச்சிட்டு இங்க வாமா, இது எதுக்கு இங்க வச்ச, நான் சர்ச்சில் வந்து கற்பூரம் கொடுத்தோம் அப்படின்னு திட்டுறான். அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா சமாளிக்குது அழகா. வேண்டாம் கீச்சிட்டு போயிடுங்க, வேண்டாம் தூக்கிட்டு போயிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லுது. பட் ஆனா அதே ஒரு பையன் வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அடிச்சு கூட இருப்பாங்க இல்லையா. அந்த பொண்ணுன்றதே ஒரு சேஃப்டி தான். சோ அந்த கிறிஸ்தவ மதத்தின் மேல ஒரு எதிர்ப்பு வந்து அதிகமா உருவாகுது இல்லையா, இப்ப அதிகமா ஆகுது. ஏன்னா அப்படி ஆனாதான் அந்த மதச்சண்டை ரத்தாறு ஓடுறது அது எல்லாமே நடக்கும். பாபா ஆல்ரெடி சொல்லிட்டாரு அதெல்லாம் நடக்கும்ட்டு. ஆனாலும் அந்த ஒரு பெண்ணை, ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களை வச்சுதான் பண்ணுவாங்க ஜெகோவின் சாட்சிகள். ஏன்னா இப்போதைக்கு விழுந்து விழுந்து அவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க, மற்றவங்களாம் பண்றது இல்லை இப்ப கிறிஸ்தவர்கள. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க போகும்போதே பாத்தீங்கன்னா குழுவா போவாங்க. அது அந்த நியமம் அப்படியே நம்ம பாபா சொல்ற நியமம் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. தனியாவே போக மாட்டாங்க, குழுவா போவாங்க. பாத்தீங்கன்னா ஒரே தேர்ல பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்காங்க ரெண்டு. இப்ப பாருங்கன்னா இது நம்ம கூட ஃபாலோ பண்றது இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா அதே மாதிரி நோட்டீஸ் போடுறோம் அப்படின்னா சும்மா ஒரு கடமைக்கு போடுறோம், அதனால அப்படி ஆயிடுது. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேரா போவாங்க. சோ ரெண்டு ரெண்டு பேரா, அதுவும் பாத்தீங்கன்னா அதே தெருல நாலஞ்சு பேர் அல்லது பத்து பேர் கூட இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர். சோ இந்த பாதையில இருந்து ரெண்டு பேர், இந்த பாதையில இருந்து ரெண்டு, அந்த ரெண்டு, அப்படி வந்துட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு அமைதி, ஒரு பிரச்சனைனா சிக்னல் கொடுத்து சரி வாங்க போலான்னு சொல்றது. சோ இவ்வளவும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வந்து முழுக்க முழுக்க பெண்கள் கையில இருக்கணும்ன்ற எல்லாமே, தாய்மார்கள் மூலம் செய்திகள் வரணும், ட்ரைனிங் கொடுங்க. அது எப்படி இல்லையா, தாய்மார்கள் எழுத்து வாங்குறத பாக்குறோம்ல. இப்ப முரளி சேனிங்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ கூடிய விரைவில் ஃபுல் முரளியுமே போடுவாங்க இல்லையா. சரி இப்பவுமே விட்டா போட்டுருவாங்க பயங்கரமா. சரி இப்ப பாபா சொல்றாரு கண்டிப்பா நடக்க போகுது, சீக்கிரமா நடக்க போகுது. சரி இப்ப பாபா சொல்றாரு, ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து கன்னியாக்களை விட தாய்மார்களை விட புத்திசாலிய குமாரர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆலோசனை பெறணும், பாபா கிட்ட வழி கேட்கணும், தனக்கு தெரியும்ன்றதுக்காக எல்லாரும் மட்டம் தட்டி வச்சிருக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு பெரிய அரசியல் தான் இல்லையா. அங்க சொர்க்கத்துல சுமூகமா பண்ண வேண்டிய அரசியல்ல அந்த கலையை இங்க கத்துக் கொடுக்கிறது. சோ வரும் தடை வரும் அப்படி நீங்க நினைச்ச மாதிரியே போயிடாது. இப்படி வரும் அப்படி வரும், நம்ம கற்பனைக்கே எட்டாம வரும், அதையும் மீறி சமாளிக்கணும். ஒரு சென்டர்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த சிஸ்டரை பிடிக்குது, பெரிய சிஸ்டர்னா. அதுவும் நல்லா புதுசா இருக்கிறவங்க பாசா இருக்க அத்தனை பேருக்கும் உண்மையிலே பிடிக்குதுன்னா அவங்க மிகப்பெரிய பதவி அடைவாங்க சொர்க்கத்துல இல்ல. அதுதான் தடையை உடைக்கிறதுன்றது. சாப்ப அந்த அளவுக்கு யோசிப்பாங்க, யார் மனசும் புண்படாம எல்லாரும் திருப்தி படுத்துற மாதிரி அவ்வளவும் இருக்கணும். சட்டம் சர்க்காருடையது. இதுல வந்து இன்னொரு விஷயம் பாபா சொல்றல, கோபப்படக்கூடாது, பிடிக்கலன்னா இந்த காதை கேட்டு அந்த காதல விட்டுருங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இது இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனா இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாவம் அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்க்கே தெரியாது என்ன அந்த ப்ராப்ளம் அப்படின்னா. சோ இது ஈஸ்வரிய சேவை எல்லாரும் வந்து செய்யணும், தானவே செய்யணும், இதெல்லாம் நியமம் எல்லாமே இருக்குது. அப்ப அந்த போதையில சேவை செய்ய வராங்க. சோ ரெண்டு விதமா இருக்கு, ஒரு சிலர் கிச்சனுக்குள்ள போக கூடாது, அது மாதிரி ஒரு ப்ராப்ளம். இன்னொன்னு என்னன்னா, சேவை செய்ய வராங்க, ஏதோ ஒரு சேவை அவங்க எதுல எக்ஸ்பர்ட்டோ அந்த சேவை செய்யறாங்க. ஆனா அந்த சேவை, ஏன்னா சென்டர்னாலே தொடர்ந்து சேவை நடந்துகிட்டே தான் இருக்கும், எங்கேயாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அங்க இருக்கும் இங்க இருக்கும், ஒவ்வொரு சேவைக்கும் வாங்க வாங்க வாங்க, இல்ல சிஸ்டர் எனக்கு இந்த வேலை சொல்லுங்கிற பாபா சொன்னா உடனே வந்தே ஆகணும், ஹாஞ்சி சொல்லணும் ஹாஞ்சி சொல்லணும். இதுல அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க மாதாஜி, வெளியிலயும் சொல்ல முடியாம அவ்வளவு. சோ இது இது வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம பண்றது தப்புன்னே தெரியாமலே பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ், அந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு டைம் கொடுக்காம இப்படி பண்ணாம அப்படி ஒரு சில இடங்கள்ல பயங்கரமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு டைமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க சென்டருக்கு வர்றதை குறைப்பாங்க, அதுக்கப்புறம் நின்றுடுவாங்க, அதுக்கப்புறம் தங்க முட்டைக்கு ஆசைப்பட்டு ஏதோ கோழி அறுத்தம் இருக்காத மாதிரி ஆயிடும் இல்லையா. சோ இது அங்க இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் கண்டுக்காம பண்ற தப்பு. சரி, இன்னொன்னு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை ஒரு சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து அதாவது ஒரு சிலர் கூப்பிட்டா நிஜமாலே போறதுக்கு தயாரா இருப்பாங்க, நீங்க தயாரா இருக்கிறீங்களா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும், அதுதான். அப்ப என்னன்னா சொல்றது அவங்க கடமை, நீங்க பண்றீங்களா இல்லையா, இந்த காதல கேட்டு இந்த காதல விடுறீங்களான்றது உங்க உரிமை. அவங்க எல்லாருக்கிட்ட அவங்க சமஸ்காரம் அவங்க கடமை, அது பண்ணணும் அத சொல்றாங்க. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்களால எது முடியுமோ அதை பண்ணிடுங்க, மத்ததுக்கு கரெக்டா இப்படி சொல்லிட்டு இதுதான் இப்படி அப்படின்ட்டு போக முடிஞ்சதுக்கு போங்க, போக முடியாததுக்கு போகாம இருங்க. அப்ப அவங்க புரிஞ்சுக்கோங்க, சரி இவங்க பிஸியா இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையுமே கூப்பிடும் போதெல்லாம் போயிட்டு ஐயோ எனக்கு டைமே கொடுக்கலையே கொடுக்கலையே அந்த டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறது, இது ஒரு முக்கியமான காரணம். நிறைய புது குழந்தைங்க சென்டருக்கு கொஞ்ச நாள்ல அப்படியே கடுப்பாயி போயிடுறது. சோ ஒன்னு அவங்க அடிக்கடி கூப்பிடவும் கூடாது, உங்களுக்கு டைம் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கும் அந்த அந்த மறுத்து பேசாம இருக்கிறது வந்து ஒரு நல்ல குணம் தான், ஆனா அதுவே இப்ப ஒரு பிரச்சனை ஆயிடுது இல்லையா. மறுத்து பேச தேவையில்ல, இந்த ஆக்ஷன்ல அதை காட்டிடுது இல்லையா, முடிச்சு சரி எனக்கு இப்படி டைம் ஆயிடுச்சு அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களை உழுந்து உழுந்து கூப்பிடுவாங்க இல்லையா. சோ இந்த யுக்திகள் எந்த சென்டர்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, எந்த பட்டியில சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இதுல சொல்றேன், அதுக்காக தான் பாபாவுடைய ஏற்பாடே இது இல்லையா. இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது வந்து எந்த பட்டியலுமே யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, பதிலும் வராது. சோ அதுக்காக தான் பாபாவுடைய ஏற்பாடே இது, நிறைய விஷயங்கள். சோ அதைத்தான் தெரியப்படுத்துறோம், ஏன்னா எல்லாருடைய பிரச்சனைகள். சோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், உங்க சென்டர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் அவசியம் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா சென்டர் பேரை சொல்ல போறது இல்ல, எந்த சிஸ்டர் பேரும் சொல்ல போறது இல்ல, நமக்கு அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற அந்த விஷயம் மட்டும். குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா சென்டருடைய சரண்ட சிஸ்டர் இன்சார்ஜ் சிஸ்டர் கண்டிப்பா இதை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாக்காதீங்கன்னு சொல்றாங்க, அது வேற விஷயம், ஏன்னா ராஜாவை நம்ப மட்டும் ஆயிடும்னு ஒரு சுயநிலை எண்ணம். ஆனா மத்தவங்க எல்லாருமே பாக்குறாங்க தெரியும். சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த செய்தி போகும், அப்ப யோசிப்பாங்க இல்லையா. சோ தப்பு மாத்திக்கணும் அப்படின்றது. சோ அவங்களும் மாத்திக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸும் மாத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், சென்டர்ல வந்தாலும் வீட்டுல வந்தாலும் எது வந்தாலும், சென்டரால ஒரு சில சொல்யூஷன் அவங்களுக்கு சரின்னு தெரிஞ்சாலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதுல நிறைய பிரச்சனை வரும், ஏன்னா சென்டர்ல வந்து டக்குன்னு வந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு வந்து சண்டை போடலாம், அது மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாது. சோ கண்டிப்பா கேளுங்க, கண்டிப்பா அந்த பதில சொல்லிடும், யாரையும் ஹர்ட் பண்ணாம. சரி, பாபா சொல்றாரு, முதல்ல முதலை வந்து யானையை ஏதோ கஜேந்திரவா ஏதோ ஒரு யானையை வந்து முதல விழுங்கினதா ஒரு கதை சொல்லுவாங்க. கேட்டா முதலையுடைய பலம் தண்ணியில, யானையுடைய பலம் தரையில அப்படின்னாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கதைய. ஆனா இப்பதான் தெரியுது ஞானனா மகாரதிகள், மகாரதிகளை மாயின்ற முதலை முழுங்குது அப்படிங்கிற அர்த்தம் அது. அதுக்குதான் பாபசர் சக்தி சொருவம் துர்கைய புலி மேல காட்டிருக்கிறாங்க, அதை எந்த முதலையும் முழுங்க முடியாது. அப்படின்னா சக்தி சொரூபமா இருங்க, மகாரதியா இருக்கிறீங்க, நல்லா சேவை செய்யறீங்க, ஆனா சக்தி சொரூபமா இருக்கிறீங்களா, அது ரொம்ப முக்கியம். தாய்மார்களை முன்னுக்கு வைங்க, தாய்மார்களுக்கு மதிப்பு கொடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அனைத்துவான் இல்ல சொன்ன இல்லையா, கௌரவ குறைச்சல் பாக்காதீங்க, அகங்காரம் வந்துடக்கூடாது, தாய்மார்களை முன்னுக்கு வைக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான அபிமானமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது. சோ ஆண்களுக்கு அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. பெண்களே வந்தாலும் மற்ற தாய்மார்களையும் முன்னுக்கு வைக்கணும், அதுவும் இருக்குது இல்லையா. சோ யாரா இருந்தாலும் மற்ற மாத்தாஸ், குறிப்பா மாத்தாஸ்ன்றாரு கன்னியான்னு சொல்ல, ஏன்னா சென்டர் இன்சார்ஜா மாத்தாஸ் இருக்க மாட்டாங்க, கன்னியாக்கள் அதாவது சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க, மாத்தாஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப மாத்தாச முன்னுக்கு வைங்க அப்படின்னு சொல்ற. அவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, தெரிய வைங்க, அதுக்குதான் உங்களுக்கு அந்த பதவியின் பாபா சொல்றாரு. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பேச வைங்க, அவங்க பேசிட்டாங்கன்னா நம்மளோட பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இருக்குது நிறைய இடங்கள்ல. அவங்க பேசும் பொழுது இல்லையா, ஒரு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல போனீங்கன்னாலே ஏதோ ஒரு இயக்கத்துல பெரிய பதவியில இருக்கிறீங்கன்னு தெரியும். நீங்க பேசுறது பொதுமக்களுக்கு பிரமாதமா தெரியாது, அங்க இருக்க ஒரு சாதாரண மக்கள் ஒரு மாத்தாஜி பேசுறது இவ்வளவு நல்ல விஷயம் இருக்குதுன்றதுதான் அவங்களை யோசிக்க வைக்கும். அதான் பாபா ஒண்ணு சொல்றாருன்னா அது நிறைய காரணம் இருக்கும், கண்ணை மூடிட்டு அதை பண்ண வேண்டியதான். அதுக்குதான் ஜெகதீஷ் பாய் வந்து சிஸ்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது, பாய் நீங்களே சூப்பரா சொல்றீங்க, நீங்க எதுக்கு எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தெரியாது உங்களுடைய பவர், நீங்க பண்ணும்போது தான் செம பவரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவரு ட்ரைனிங் கொடுப்பாராம். அதே மாதிரி நீங்க வந்து ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா முடிவு எடுக்கிறது சகோதரிகள் கிட்ட விடுங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களுக்குதான் தெரியும் நிறைய விஷயங்கள், கிளாஸ் எடுக்கிற டைம்ல இருந்து சேவைக்கு போற டைம்ல இருந்து நம்ம இந்த டைம்க்கு வா இந்த டைம்க்கு வான்னு சொல்லிடுவோம். ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது அந்த டைமுக்கு வர முடியுமா, மாத்தாஸ் எல்லாரும் வர முடியுமா, மாத்தாஸ் கேட்கிற நிலைமையில இருப்பாங்களா அந்த டைம், கோயில்ல இந்த டைம்ல அவங்க எந்த மனநிலையில இருப்பாங்க. சோ இது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும். அதனால நீங்க சொல்லுங்க, பட் அவங்க எடுக்கிற முடிவுக்கு மரியாதை கொடுங்க, கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்ற. தாய்மார்களை பாபா எங்கேயோ வச்சுட்டார் இன்னைக்கு வானில் இல்லையா. சரி, அதனால எனக்கு எல்லாம் தெரியும், அந்த தாய்மார்கள் மூலமா அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து பக்காவா பண்ணணும், அதுதான் மெயின். சோ அதுதான் வந்து முதல்ல ராணி பிறகுதான் ராஜா அப்படின்னு சொல்ல. சோ இதுல ஒரு சிலது டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மாறி வந்திருக்கு, எது ரைட்டுன்னு தெரியல. இன்னொரு இதுல என்னன்னா, ராஜா வந்து சட்டம் போடுவா, அதாவது கரெக்ட், சட்டத்தை இயற்றுறது தான் ராஜாவா இருக்குமா, அதை நிறைவேற்றுறது ராணியா இருக்குமா. சோ அப்படியேதான் இருந்திருக்கும் போல இருக்கு, நமக்கு ராஜராணி ஆட்சியை பத்தி தெரியாது இல்லையா. அப்ப அப்படி இருந்திருக்கும் போல இருக்கு, இப்ப எவ்வளவு சொல்லுவாங்க, அப்ப ராணிக்குதான் பவர் அதிகம். செஸ்லயே பாத்தீங்கன்னா ராணிக்குதானே பவர் அதிகம் இல்லையா, செஸ் விளையாட்டுலயே பாத்தீங்கன்னா ராணிக்குதான் பவர் அதிகம், ராஜாவுக்கு ஒரு பவரும் கிடையாது, அவரு சும்மா ஒரு ஒரு சைடு தான் நோருவாரு, ராணி தான் சல்லுன்னு போய். ராணிக்கு அவ்வளவு பவர் இருக்குது இல்லையா, அதான் பாபா இன்னைக்கு ட்ரைனிங் கொடுக்கற. பெண் சரீரத்துல இருக்கும் பொழுதே எல்லாத்தையும் ஆளக்கூடிய சக்திய கொடுக்கிறார் பாபா. முதல்ல ராணி பிறகு ராஜா, முதல்ல மாதா குரு வேணும். ஆண் குரு ஆகிறதுக்கான விதி இங்க கிடையாது, அது வெளியில தான், பிரம்மகுமாரிகளுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? அது இதுதான், இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சென்டர் இருக்குதான், பட் மேல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பதவி எல்லாம் பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான். அதே மாதிரி பிரதர்ஸ் இருந்தா கூட அது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பிரதர்ஸ் சென்டர் நடத்துறது சரி, அப்படியே பிரதர் மெயின் இது நடத்தினா கூட கீழே இருக்கிறவங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் நடத்திருப்பாங்க. சரி, சில இடத்துல அது மாதிரி பொறுப்புல வந்து ஆண்கள் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் ஞானத்துக்கு அதிகமா அழிச்சிட்டு வர்றவங்க வந்து பெண்கள் தான். அத ஆண்களை கூட நிறைய சேவை செஞ்சு அழிச்சிட்டு வராங்க, பட் இருந்தாலும் அதிகமா மாதர்கள் தான் செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமா இருக்கும். ஆண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி திறமையா பேச வேண்டியதா இருக்கும், பெண்கள் வந்து ரொம்ப திறமையாலாம் பேசுறாங்க, சும்மா ரெண்டு வார்த்தை சொல்லாம அப்படியே மீம் வந்து கேட்பாங்க, ஆச்சரியமா இருக்கும். அத நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் பாபா, இல்லையா? பாபாவுக்கு தெரியும் இப்படி பண்ணா இப்படி ஆகும் அப்படின்ட்டு. நான் அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன், நான் புத்திசாலி அப்படிங்கிற அகங்காரமே இருக்கக்கூடாது. தாய்மார்களை புத்திசாலிகளா ஆக்கணும், மாதர்கள் மூலமாக சென்டரை நடத்தணும். புத்திசாலியா அவங்கள ஆக்குங்க இல்லையா? அப்ப இது வந்து 69க்கு முன்னாடி வந்த வாணி, சாக்கார வாணி. அந்த டைம்ல வந்து பெண்களை ரொம்ப அடுப்புதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்ற அந்த டைம், அது அதெல்லாம் ஸ்கூலுக்கே போகாத டைம். அப்ப தானாவே அந்த ஒரு அகங்காரம் இருக்கும், இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற டைம்க்கு நம்மளே பண்ணிடலாம், பாபா சொல்றாரு அப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு சொல்லிக் கொடு, புத்திசாலி ஆக்கு, அவங்க நடத்தணும் சென்டர். ஒரு சென்டர் நடத்துறது சாதாரண விஷயமா இல்லையா? அது முத முதல்ல வந்தவொடனே பிரமிக்க வச்சதே அதுதான். சின்ன சின்ன பொண்ணுங்க பஸ் வசதியே இல்லாத கிராமத்துல சென்டர் நடத்துவாங்க. அந்த ஊருக்கு பஸ்ஸே பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அந்த மாதிரி. இப்ப தனியா அந்த ஊர்ல இருந்து சென்டர் நடத்துறது சாதாரண விஷயமா. அதுதான் எனக்கு அப்படியே பிரமிப்பா இருந்தது. வந்த புதுசுல பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற வயசு அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க அந்த சிஸ்டர். அப்ப எந்த அளவுக்கு சக்தி இருந்தா அவங்களால இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஏன்னா சன்னியாசிகளுக்கு கூட கடைசியில தாய்மார்களை நம்புதான் தைக்க போகுது. அதனால பாபா சொல்ற விதிப்படி நடக்கணும், நிந்தனை பண்ணக்கூடாது, உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா ஒண்ணு சொல்ற, நீங்க பட்டுக்கு இஷ்டத்துக்கு தாய்மார்கள் அந்த அது தேவையே இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா பாபாவுக்கு நிந்தனை பண்றீங்கன்னு அர்த்தம், உயர்ந்த பதவி அடைய முடியாது. பாபா எல்லோருக்கும் எச்சரிக்கை கொடுக்கிறார், ரொம்ப இனிமையானவர்களாகணும், ரொம்ப இனிமையானவர்களாகணும். இதுதான் மெயின். அவங்க அப்படி இருக்கட்டும், அது அது ஒரு ஊனம் மாதிரி. கால் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நம்ம தானே ஹெல்ப் பண்ணுவோம், அந்த மாதிரிதான் கோபப்படுறாங்கன்னா அது ஒரு ஊனம். அவங்களுக்கு அமைதின்ற கால் இல்ல, கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கணும், அவ்வளவுதான். அவங்க கிட்ட ரொம்ப இனிமையானவரா இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்ற ஏதோ ஒண்ணு பிடிக்கலையா, ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டுருங்க இல்லையா? இப்ப ஒரு பிரதர் வந்து ஒரு சென்டருக்கு போறாரு, போன உடனே என்ன எதுக்கு வந்த என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. பிரதர் எனக்கு போகவே தோணல பிரதர்ன்ற. சோ முதல் நாளே அப்படி கேட்டதுனால சரி அது ஓகே, அவங்க பிடிக்கல. பட் ஆனா புதுசா வரவங்களுக்கு அந்த ஞானமே தெரியாது, அது பண்ணக்கூடாதுதான். பட் இருந்தாலும் அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அதுக்கப்புறம் எப்படியோ பாபா கொஞ்சம் ஆயிட்டோம், சென்டருக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேச தெரியல, அவங்க குணம் அப்படி பாவம் அவங்களுக்கு பேச தெரியல அப்படின்ட்டு இப்படி வாங்கி இப்படி விட்டுருணும். அந்த நேரம் அவங்க மூலமா மற்றவர்களுக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அவங்களுக்கு முன்னாடி நம்மள வந்து வாங்க, அவங்க கொஞ்சம் டென்ஷன் பார்த்தாங்க, கண்டுக்காதீங்க, ஆனா நல்ல ஆத்மா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணலாம். சோ அது மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. எங்க சிஸ்டருக்கு தமிழே தெரியாது, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க கொச்சி, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேச எடுத்துக்காதீங்க, ஆனா தங்கமான மனசு அப்படின்னும் போது அவங்கள அப்படி தயார்படுத்துறோம். அப்படி தயார்படுத்துங்க, நீங்களும் எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இந்த ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம பண்றதுதான் நம்ம பண்ண போறோம் இல்லையா, அப்புறம் எதுக்கு அத காதுல வாங்கிட்டு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த கோபம் தான் ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்துது. அந்த கோபம் வந்து ஐயோ, அது உள்ள இருந்தாலுமே பிரச்சனை. ஏன்னா கோபத்தை டக்குன்னு வெளிப்படுத்துறது ஒண்ணு, உள்ளயே வச்சுக்கிட்டு இருந்து திடீர்னு பார்த்தா வெளிப்படும். திடீர்னு வெளிப்படும் போது நமக்கு தெரியும், நேற்று வரைக்கும் நல்லா பேசுறாங்க, திடீர்னு இப்படி இருந்தாங்க, அப்ப இவ்வளவு நாளா இப்படிதானே யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு டக்குன்னு கட் ஆயிடும், வரதே விட்டுருவாங்க. சதா சொல்ற பயங்கர நஷ்டத்தை ஏற்படுத்தும் கோபம், பயங்கரமா இருக்கும். காமத்தை விட கோபம் ரொம்ப மோசமானதுன்னு ஏன் பாபா சொல்ல மாட்டீங்க அப்படின்னு குழந்தைங்களை எட்டுறாங்க. பாபா சார் அப்படி கிடையாது, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் துக்கம் கொடுத்தது காமம் தான், கோபம் அப்புறம் தான் வந்துருக்குதுல இருக்கு. சரி, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறவர் ஒரு பாபா தான், வேற யாரும் தூய்மையாக்க முடியாது. சன்னியாசிகள் தூய்மையாக்க முடியாது, இயேசு கிறிஸ்து தூய்மையாக்க முடியாது இல்லையா. அது ஞான ஸ்நானம்ன்றதான் அவர் தூய்மையாக்குறதுக்காக தான் பண்றாங்க, அவர் அப்படியே தூய்மையாக்கிட்டாருனா யாராலும் ஆக்க முடியாது. தனியில முக்கிய எடுத்தாலே தூய்மை ஆயிடுவாங்களா என்ன? புது விஷயத்த கேக்குறீங்க, திரும்ப திரும்ப சொல்றாரு, புது விஷயம் இது. அதனால கேட்டதேதான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. சோ அந்த சிஸ்டருக்கு இந்த முரளி பாத்தாங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறோம். பைபிள் இருக்கிறதே தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, சப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு, அவருக்குத்தான் சிருஷ்டின்னு சொல்லப்படுது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிட்ட இருந்து ஞானத்தை அடையிறீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிட்ட இருந்து, உயர்ந்தவர் கிட்ட கிடையாது, உயர்ந்தவரு கொடுக்க மாட்டாங்க, தேவதைகள் யாரும் ஞானம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவங்களையே உருவாக்குனவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அந்த போதை இருக்குதா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் உட்கார்ந்து உங்களுக்கு படிப்பிக்கிறார், அவருக்குதான் சிருஷ்டின்னு சொல்றோம். சோ மனித சிருஷ்டியில அவர் மனித சிருஷ்டியில வரல, அவர் மனித சிருஷ்டிய படைக்கிறார், ஆனா அவர் மனித சிருஷ்டியில வரல. ஆனா அவர் படைத்ததுல உயர்ந்தது யாரு? ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீராம ஸ்ரீ ஸ்ரீதி. அப்படி அவங்கள உயர்ந்தவரா படைத்தவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா, உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா. நல்லது, இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கமும் உரித்தாகுக. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். தாரணிக்கான முக்கிய சாரம், உங்களுக்குள்ள பிரிவினை இல்லாம ஒரு பாபாவின் வழிப்படி நடப்பவரா ஆகி இருக்கணும், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மதிப்பு கொடுக்கணும், கோச்சிக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை விட்டுடக்கூடாது. கோபம் ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது, மிகப்பெரிய நஷ்டம். எவ்வளவு பெரிய நஷ்டம்? 2500 வருஷத்து சொத்தை திருடிக்கும் கோபம், படிப்பு விட்ட போச்சு இல்ல. சோ அது நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், கோபப்படக்கூடாது, கோபப்படாம இருக்கணும், கோபத்துக்கு தோன்றக்கூடிய சூழ்நிலையில இருந்து நம்மள காப்பாத்திக்கணும். சோ அதுக்குதான் விலகி இருக்கிற யுக்தி கொடுக்கறது. விலகி இருந்தாலே முக்காவாசி ப்ராப்ளம் போயிடும், பரிவாரத்துக்குள்ள உள்ள சமஸ்காரம் முதல் போயிடும். அது அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதையும் மீறி வருதுன்னா இந்த காதல கேட்டு இந்த காதல போயிட்டு நம்ம பிராக்டிஸ்ல இருக்கணும். கோபம் ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால ஒரு விஷயம் பிடிக்கலையா, இந்த காதல கவங்கி அந்த காதல விட்டுருங்க, கோபப்படக்கூடாது, மிக மிக இனிமையானவரா ஆகணும். வரதானும் இது ரொம்ப முக்கியம், மிக மிக இனிமையானவரா ஆகணும். அப்பதான் இந்த ஆசீர்வாதம் இருக்கும் நமக்கு. பரதனம் வெளிநோக்கு முகம் என்ற ரசனையின், இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இனிமையானவர்களையும் சோதிக்கிற அளவுக்கு பயங்கரமா டென்ஷன் படுத்திட்டோம் அப்படின்னா, ஒரு டைம்ல அவங்க கோபப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். சோ அந்த மாதிரி பார்த்திருக்கிறோம் இல்லையா, ஒருத்தங்க அப்படியே சென்டர்ல கிச்சன்ல இருக்கிறாங்க அவங்களை மாதிரி அமைதியானவங்க யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்றவங்க, ஏதோ ஒரு டைம்ல சண்டை வந்துருச்சு, எப்படி அவங்களையும் சோதிக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர் ஒரு சிலர் வந்து அப்படி பேசிட்டு விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை திரும்பி வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, முடியவே இல்லை. மிகப்பெரிய இல்லையா, சோ இனிமையா இருக்கிறாங்க அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன, சோ அதுதான் நம்மளுடைய குணம் மாறிடுச்சுன்னா மத்தவங்க எப்படி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம குணம் மாறலன்னா அவங்க தங்கமாவே இருந்தாலும் நாம அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாதனை கொடுத்து நம்மள விட்டு தோர்த்துடும், மாட்டிக்குவோம் நம்ம. அதுக்குதான் பாபா சொல்றாரு, ரொம்ப நஷ்டத்தை ஏற்படுத்திடும், ரொம்ப ரொம்ப இனிமையானவராகுங்க, உங்களை இனிமையானவரா மாத்துங்க. அதுதான் மெயின், மத்தவங்கள மாத்துறது நம்ம வேலை கிடையாது, நம்மள மாத்திக்கணும். அப்ப பிரச்சனை கிடையாது, யாரோட வேணாலும் நம்ம இருக்க முடியும். யாரும் சொன்னாங்க என்னால எப்படிப்பட்டவங்களால கூட இருக்க முடியும் அப்படின்ட்டு. சரி, வரதனம் வெளிநோக்கு முகம் என்ற ரசனையின் கவர்ச்சிக்கான பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி ஆகுங்கள். சமா வரதானம், வெளிநோக்கு முகம் என்ற ரசனையின் கவர்ச்சிக்கான பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி ஆகுங்க, அதுக்கு ஜீவன் முக்தி அடையுங்கள். அதுக்கு விளக்கம், வெளிநோக்கு முகம் அப்படின்னா மனிதனுடைய உணர்வு சுபாவம் மற்றும் தேக உணர்வுக்கான அதிர்வலை, சங்கல்பம், வார்த்தை மற்றும் சம்பந்தம், தொடர்பு மூலம் ஒருவருக்கொருவர் வீணானவைகளின் பக்கம் கவர்ந்திழுத்தல். சதா ஏதோ ஒரு வகையில வீண் சிந்தனையில இருக்கக்கூடியவங்க, உள்ளார்ந்த சுகம் அமைதி மற்றும் சக்தியிலிருந்து தூரமா இருக்கக்கூடியவங்க, இந்த வெளிநோக்கு முகத்தின் ரசனையும் வெளியிலிருந்து அதிகம் கவசிக்கிறது. அதனால இதுக்கு முதல்ல போட்டு போடுங்க, இந்த ரசனை தான் சூக்ஷ்ம பந்தனமாகி வெற்றிக்கான லட்சியத்திலிருந்து தூரமாக்கிடுது. எப்ப இந்த பந்தனங்கள்ல இருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் ஜீவன் முக்தின்னு சொல்ல முடியும். ஸ்லோகன், யார் நல்ல மற்றும் கெட்ட காரியம் செய்யறவங்களுடைய பாதிப்பின் பந்தனத்துல இருந்து விடுபட்டு சாட்சி அல்லது கருணையுள்ளத்தோட இருக்கிறாங்களோ அவங்கதான் தபஸ்விகள். வரதனம் வெளிநோக்கு முகம் என்ற ரசனையின் கவர்ச்சிக்கான பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஜீவன் முக்தி ஆகுங்கள். வெளிநோக்கு முகம்னா என்ன அர்த்தம்? ஆத்மா மற்றும் ஆத்மாவுடைய குணங்கள் இதுல மூழ்கி இருக்கிறத தவிர எல்லாமே வெளிநோக்கு முகம் தான். நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா, நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போறோம், நான் ஆத்மா இங்க நிறைய தடை வரும் அதை தெரிஞ்சுக்கிறேன், ஆத்மாவுடைய உண்மையான குணம் சுகம் சாந்தி, சோ அதுல மூழ்கி இருக்கிறேனா அந்த கவனம். சோ இந்த கவனத்துல இருந்து ரொம்ப தூரம் எடுத்துட்டு போயிடும் வெளிநோக்கு முகம். அது என்ன பண்ணும், சோ இங்க வெளிநோக்கு முகன்றது வந்து வெளியில இருக்கிற விஷயங்களை பாக்கணும்னு கூட அவசியம் இல்ல. அந்த தேக உணர்வு கொடுக்கக்கூடிய எல்லாமே வெளிநோக்கு முகம்தான். எண்ணங்கள், வார்த்தை, எப்பவோ நடந்த விஷயங்கள், சம்பந்தம், இது எல்லாத்தின் மூலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வீணானவை பக்கம் கவர்ந்து இருக்கிறது, வீண் சிந்தனையில மூழ்கி இருக்கிறது, இதுதான் வெளிநோக்கு முகம். தேவையற்ற விஷயம், நான் நாராயணன் ஆகணும், அதுக்கு நான் ஆத்ம உணர்வராயணும் பாபாவை நினைக்கணும், மீன் விஷயங்கள் வரக்கூடாது, இவ்வளவுதான் நமக்கு. ஆனா இதை தவிர அரசியல் என்னாச்சு, பக்கத்து வீட்டுல என்னாச்சு, அந்த சென்டர்ல என்னாச்சு, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க இப்படி சொல்லிருப்பாங்களா, இதுக்காக சொல்லிருப்பாங்களா, இது எல்லாமே வெளிநோக்கம். இந்த விஷயத்த கவர்ந்திருக்கிற விஷயம்தான் எல்லாத்துலயும் நடக்கும். அப்படி கவர்ந்து இழுக்கும், அப்படியா, என்ன சொல்லுவாங்க சார், சொல்லுங்க பாப்போம் அப்படின்ட்டு முதல்ல அதுக்கு பூட்ட போடுங்க இல்லையா. இந்த மாதிரி புத்தி அலையறது கட் பண்ணுங்க முதல்ல. அந்த வெளி விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாது, தேவையே கிடையாது. அப்படி இருங்க. ஏன்னா இந்த ரசனை தான் சூக்ஷ்ம பந்தனம் ஆயிடுது. அப்படின்னு அர்த்தம், அத கேக்குறதுக்கு அடிமை ஆயிட்டீங்க. அப்ப வெற்றிக்கான லட்சியத்துல இருந்து உங்களுக்கு தூரம் தள்ளிடுது. நியூஸ் பாக்குற மாதிரி இல்லையா, நியூஸ் பார்க்காம இருக்கவே முடியாதுல நிறைய பேருக்கு, அதுல அந்த விவாதம் அதெல்லாம். சோ அப்ப என்னன்னா அது சூக்ஷ்ம பந்தனம், அவங்களால அது அது கடிமை. அதே மாதிரிதான் இங்க பாபா குழந்தையாகி இங்க இப்படி நடக்குது, அங்க அப்படி நடக்குது, இது ஏன் இப்படி ஆகுது, அரசியல் இப்படி நடக்கலாமா. சோ இதை பற்றியே உள்ள போகுது, இத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம். அப்ப என்ன பண்ணுது, நாராயணன் பதவி அடையணும் அதுதான் லட்சியம், அந்த லட்சியமே மறந்துடுது இல்லையா. நாராயணன் பதவிக்கு இந்த பக்கம் போகணும், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி பார்க்காம இப்படி ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அதான் லட்சியத்துல இருந்து தூரம் ஆயிடுது. இப்ப வீண் விஷயங்கள் போறீங்கன்னா அர்த்தம் தூரமா போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், மேல ஏறி போகணும் ஆனா இப்படி கீழே போயிட்டே இருக்கிறீங்க. எப்ப இந்த பந்தனத்துல இருந்து விடுபடுறீங்களோ அப்பதான் நீங்க வாழற வாழ்க்கை ஜீவன் முக்தி வாழ்க்கை. இந்த மீன் விஷயங்கள்ல புத்தி மாட்டாம அப்படியே லேசா பவர்ஃபுல்லா நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும், நாராயணன் ஆகணும், சொர்க்கம் இப்படி இருக்கும், இதை பற்றிய சிந்தனையே இருக்கும். அப்பதான் ஜீவன் முக்தி. அப்ப எதுலயுமே உங்க புத்தி சிக்கல. சோ தேக உணர்வுக்கான அதிர்வலைகள், தேக உணர்வை தூண்டக்கூடிய அதிர்வலைகள், வைப்ரேஷன், அந்த எண்ணங்கள் எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். அப்பதான் ஜீவன் முக்தி சொல்ல முடியும். அது எப்படி விலகி இருக்கிறது, ஞானத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும், ஞானம் உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும், கேப்பே கொடுக்க கூடாது. முரளியை கேளுங்க, முரளியை படியுங்க, மற்ற நேரம் முரளியில சொன்ன விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருங்க, அசை போட்டுக்கிட்டே இருங்க, அசை போட்டுக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட் அப்ப மைண்ட் அது அதுல பிஸியா வைக்கும் போது இங்க இருக்கிற எதுலயுமே அது போய் மாட்டாம இருக்கும், அப்பதான் ஜீவன் முக்தி. இங்க எதையுமே நினைக்காம இருக்கிறது அது வேலைக்காவது, அது ஹடயோகம், அதனால எதுவுமே நடக்காது. அப்ப என்ன பண்ண, அமைதியை தேடி நீங்க ஓடி போயிடுவீங்க காட்டுக்கு. ஏன்னா நீங்க கவனம் விட்டாலே இங்க அமைதியா எதுவுமே இருக்காது. எப்படி ஜீவன் முக்தின்னு சொல்ல முடியும். அப்ப சுத்தி இல்லையா வீண் விஷயங்கள் உங்க குடும்பத்திலயே நடக்கலாம், சென்டர்லயே நடக்கலாம், அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க பாட்டுக்கு மைண்டுக்குள்ள பாபா நான் நாராயணன் ஆயிட்டு இருக்கிறேன், என் காதுக்குள்ள எதையும் நான் விடமாட்டேன், நாராயணன் ஆயிட்டு இருக்கிறேன், அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும், உங்க மைண்ட் ஃப்ரீயாவே இருக்கும். கொஞ்சம் விட்டுட்டீங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு மைண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப ஜீவன் பந்தனத்தை சிக்கிங்க, ஏன்னா ஒன்ஸ் உள்ள போயிடுச்சுனாலே அது வேலை செய்யும். அந்த மாத்தாஜி இப்படி பண்ணாங்க, அப்படி அப்படி அப்படின்னா அதே மைண்ட்ல ஓடும். அப்ப அவங்களை பார்த்தாலே அதே தான் வரும். இப்ப பந்தனத்துல மாட்டிக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே மாத்தாஜி பிரதர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏறி போயிட்டே இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு பார்த்தவங்க அப்படியே நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க மைண்ட்ல உள்ள போயிட்டதுனால என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே பாப்பீங்க. சோ இதுவே உங்களுக்கு பெரிய தடையாயிடும். ஏதோ ஒரு டைம்ல அது வாய் வழியே சொல்லிடுவீங்க, அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்காக தான் பதில் சொல்ல, வெளியில என்ன நடந்தாலும் கவலை இல்லை. ஒரு பாட்டு வரும், ஊருக்குள்ள எவனை பத்தியும் எவனுக்கு கவலை இல்லைன்னு, அந்த மாதிரி இருங்க. பாபா நான் வேற எதை பத்தியும் அப்படிதான் ஜானகிதாதி வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாபா நான் மூணாவது யாருமே இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்து சொன்னாங்க எல்லாம் பாபா பாத்துக்காரு, விடு 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 விடு. ஏன்னா இந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்டா அப்ப அவங்க எப்படி சக்தி கொடுக்கறது இல்ல, நல்லவங்க நினைச்சாதான் சக்தி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு எச்சரிக்கா இருக்கட்டும் ஜீவன் முக்தி வாழ்க்கை. அதனாலதான் அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறாங்க தாதி இந்த வயசுல. சரி, அதனால மனிதர்களுடைய உணர்வு அத பத்தி சிந்திக்காதீங்க, அவங்களுடைய சுபாவம் அத பத்தி சிந்திக்காதீங்க, என்ன மாதிரி அதிர்வலை எதுலயுமே சிக்காதீங்க. நேற்று சொன்னார்ல, எதுலயுமே சிக்காதீங்க, நான் நிரம்பி இருக்கிற நிரம்பி இருக்கிறேன் அதுலயே கவனம் வைங்க, அப்பதான் குஷின் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருப்பீங்க. குழப்பத்துல போயிட்டீங்கன்னா குஷின் ஊஞ்சல் போயிடும். இப்ப ஒரே ரசனை இருக்கணும், ஆடாத அசையாத இருக்கணும். அதுதான் இந்த சங்கம் யோக வாழ்க்கையுடைய சிறப்பு தன்மைன்னு சொல்றாரு. அதேதான் இன்னைக்கும் சொல்றாரு. சோ அதுக்கு எதிரியா இருக்கிறது வந்து வெளிநோக்கு முகம். சோ வெளிநோக்கு முகம் உள்நோக்கு முகம் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்துலதான் எப்பயும் இருப்பீங்க. செக் பண்ணுங்க, வெளிநோக்கு முகமா உள்நோக்கு முகமா. அப்ப பாருங்க, உனக்குள்ள சென்றால் கடவுளை அடையலாம். ஆக்சுவலா வந்து உனக்குள்ள சென்றால் நாராயணன் இலக்கை அடையலாம். வெளியில இருக்கிற குப்பையை பாத்தீங்கன்னா நரகத்துக்கு தான் வர முடியும், நரகத்தோட மோசமா ஆயிடுவீங்கன்ற. சரி, ஸ்லோகன், இவங்க நல்ல காரியம் செய்யறாங்க, இவங்க கெட்ட காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு விதமான பந்தனம் தான். அப்படின்னு அவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க. சோ அதோடைய பாதிப்புச்சு இப்படிப்பட்டவன் அப்படின்ற எண்ணம் வந்துட்டாலே நீங்க தபஸ்வியே கிடையாது. அது எவ்வளவு சூப்பரான விஷயம், நீங்க தபஸ்வியே கிடையாது. சோ எப்ப இந்த நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அந்த காரியத்துடைய பாதிப்புல இருந்து அந்த காரியம் செய்யறவங்களுடைய பாதிப்பு அவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்ற அந்த பாதிப்பு அந்த பந்தனத்துல இருந்து யாரு விடுபட்டு எல்லாத்தையும் சாட்சியா பாக்குறாங்களோ கருணை உள்ளம் குறையாம இருக்கிறாங்களோ அவங்கதான் தபஸ்வி. இது சமஸ்தபர் என்ன அப்படின்னா மத்தவங்க சொல்றத டக்குன்னு நம்பிடுவாங்க நிறைய பேர். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா சொன்னத நம்ப மாட்டாங்க, கேள்விப்பட்டத நம்ப மாட்டாங்க, ஆனா அதை இவங்க கண்ணாலே பார்க்கும்போது நம்பிடுவாங்க. சோ ரெண்டாவது வலையில விழுந்துட்டோம், அர்த்தம் ஃபர்ஸ்ட் வலையில தச்சு ரெண்டாவது வலையில போய் விழுந்துட்டோம். என்ன சொல்றாரு, கேள்விப்பட்டாலும் நம்பாத, பார்த்தாலும் நம்பாத, உனக்கே அது பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி அவங்க நடந்துகிட்டாலும் நம்பாத. இந்த ஒரு தடவை தெரியாம பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். அப்பதான் நீ தபஸ்வி. நீ எவ்வளவு வேணாலும் துக்கம் கொடு, நான் உனக்கு கொஞ்சம் கூட துக்கம் கொடுக்க மாட்டேன், உன்னை நான் கருணையா தான் பாப்பேன் அப்படின்னு யாரு இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான தபஸ்வி. சொல்லுவாங்களே ஒரு கதை, ஃபேமஸான கதை சொல்லுவாங்களே, தேல தண்ணியில விழுந்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து விடுறாரு, எடுத்துட்டு வரும்போது கொட்டுது, கொட்டின உடனே டக்குன்னு தண்ணியில விழுது, மறுபடியும் எடுக்கிறாரு. இப்ப என்ன அதான் கொட்டுது விடையா அப்படின்னா அதோடைய குணத்தை அது காட்டுது, என்னுடைய குணம் காப்பாத்துறது நான் காப்பாத்துறேன். அந்த மாதிரி இருந்தாதான் தபஸ்வி. நமக்கு நல்லவங்க கெட்டவங்க போர்க்காலத்துல வந்து எதிரி நாடு உள்நாடு எதை பத்தியும் காலப்படாம கன்னிகாஸ்திரிகள் போய் சேவை செய்வாங்க, அதுதான் தபஸ்வி. அப்படி இருங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க.